இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8-9 ஆகிய இரண்டு வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 55:8-9.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல,
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல,
உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று,
உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று
கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் சொல்லுகிறார்,
பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ,
பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ
அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும்,
அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும்,
என் வழிகளும்
என் வழிகளும்
உங்கள் நினைவுகளை பார்க்கிலும்,
உங்கள் நினைவுகளை பார்க்கிலும்
என் நினைவுகளும் உயர்ந்த
என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வழிகளையும் நம்முடைய வழிகளையும் அவர் கம்பேர் பண்றார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மனிதர்களாகிய நாம் நமக்கென்று சில நினைவுகள் வைத்திருக்கிறோம், நமக்கென்று சில வழிகளை வைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் மனிதர்களாகிய நம்மை குறித்து, நம்மை படைத்த ஆண்டவர் அவரும் நம்மை குறித்து சில நினைவுகளையும் வைத்திருக்கிறார், சில வழிகளையும் வைத்திருக்கிறார். ரெண்டுமே நம்மளை ஃபோக்கஸ் பண்ணது தான். நம்ம வந்து நம்மளை பற்றி நினைக்கிறோம், திட்டமிடுகிறோம். அதே போல ஆண்டவரும் நம்மை குறித்து நினைக்கிறார், திட்டமிடுகிறார். ஆனால் ரெண்டுமே நினைவுகளும் திட்டங்களும் வழிகளுமாய் இருந்தாலும் கூட ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண வித்தியாசம் கிடையாது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அதே போல உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகளும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். இந்த இடத்துல ஆண்டவர் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகளும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழிகளும் வித்தியாசமாக இருக்குன்னு கர்த்தர் சொல்லலை. நல்லா கவனிக்கணும், வித்தியாசம்தான். ஆனால் ஆண்டவர் வந்து உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகளும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழிகளும் வித்தியாசமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நம்ம ஒருவேளை ஹையாக நினச்சி ஆண்டவர் லோவாக நினைக்கலாம், வித்தியாசம் தானே, அது எப்படி வேணால் இருக்கலாம். நம்ம வந்து நினைக்கிறது ஒன்று, ஆண்டவர் வேற மாதிரி நினைக்கிறது அப்படி இருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் வித்தியாசத்தை குறித்து பேசலை, உயர்வை குறித்து பேசுகிறார். உங்கள் நினைவுகளை விட என்னுடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது, உங்கள் வழிகளை விட என்னுடைய வழிகள் உயர்ந்திருக்கிறது. எப்படி பூமியை பார்க்கும் வானங்கள் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களை குறித்த உயர்ந்த நினைவுகளையும் உங்களை குறித்த உயர்ந்த வழிகளையும் நான் வைத்திருக்கிறேங்கிறார். அப்போ இதிலிருந்து ஒன்று நமக்கு தெரியணும், என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் திட்டங்கள் மிகவும் பெரியது. அந்த திட்டங்களையும் நோக்கங்களையும் என்னுடைய அறிவினால் நான் அறிய முடியாது. அது மிகவும் உயர்ந்தது, சாதாரண உயரம் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் உயர்ந்திருக்கிற அளவுக்கு என்னை குறித்து என் ஆண்டவர் வைத்திருக்கிற நினைவுகளும் வழிகளும் நிச்சயமாய் உயர்ந்ததாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதை என்னுடைய அறிவினால் நான் அறிய முடியாது, ஆண்டவருடைய நடத்துதலினால் மாத்திரம்தான் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆமேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க இருக்கிறதான இந்த வாழ்க்கை, இப்ப நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, இதை நீங்கள் ஆண்டவரை அறிகிறதற்கு முன்பதாக இதை நீங்க கற்பனை செஞ்சு பார்த்தீங்களா? இருக்கவே இருக்காது. ஆண்டவரை அறிகிறதற்கு முன்பதாக இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை குறித்து இப்படி நீங்க இருப்பீங்கன்றத நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா? கண்டிப்பா யோசிச்சிருக்கமான். நம்முடைய நினைவுகள் உலகத்தரமாய் ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கும், ஏதோ ஒரு சாதாரண நிலைமையிலே உலகத்தரமாய், இன்னும் சொல்ல போனால் தவறான விதத்திலே வேண்டாத காரியத்தில் நம்முடைய நினைவுகள் இருக்கும், எங்கேயோ போயிருக்கும். அப்படி போகும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இல்லை, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகள் வேற, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற வழிகள் வேற, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்கள் வேற. ஆண்டவர் இப்படித்தான் நம்மை குறித்து ஆண்டவர் நினைவுகளையும் திட்டங்களையும் வேறு விதமாய், இன்னும் சொல்லப்போனால் உயர்ந்த விதமாய் வைத்து அந்த பாதையில் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இதுவரைக்கும் நாம் நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வையும் நினைத்து பார்க்காத ஒரு மேன்மையும் நம்முடைய வாழ்க்கையில தந்த ஆண்டவர் இனி வரும் காலத்திலே இதை விட மேலான விதத்தில் நாம் நினைப்பதை விட சிந்திப்பதை விட எதிர்பார்ப்பதை விட பெரிய காரியத்தை நம் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அதுதான் முக்கியம். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதற்கு முன்பாக நடந்ததை வைத்து தான் இனி நடக்க போகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், அதை விசுவாசிக்க முடியும். இதற்கு முன்பாக என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, நான் நினைச்சதாத ஒரு வாழ்க்கைக்குள் நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதே போல இப்பொழுது நான் நினைத்திராத ஒரு வாழ்க்கையை இனி வரும் காலத்திலே நான் வாழப்போகிறேன். ஆமேன். அதுதான் நமக்கு தெரியும். என் ஆண்டவர் என்னை குறித்து அப்படி வைத்திருக்கிறார். பைபிள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்திருக்குது. ஒவ்வொரு நபர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள். இப்படி பார்க்கும்போது பல விதங்களில் ஆண்டவருடைய உயர்த்துதல், அவர்களை மேன்மைப்படுத்தின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அதே போல அந்த நடத்துதல்களெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். எப்படியெல்லாம் கர்த்தர் அவர்களை நடத்தினார், எப்படி ஒரு சாதாரண மனுஷங்களாக இருந்தாங்க, எப்படி கர்த்தர் அவர்களை உயர்த்தினார், எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இல்லாமல் இருந்தாங்க, ஆண்டவர் அவர்களை எப்படி தரிசனத்துக்குள்ளே கொண்டு வந்தார், எப்படியெல்லாம் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார் என்பதற்கு வேதத்தில் ஏராளமான சாட்சிகள் இருக்கிறது. அதை வந்து இன்னைக்கு வந்து அதில் ஒரே ஒரு நபரை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 8 அதிகாரத்திலே முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 8 அதிகாரம் கடைசி வசனமாகிய 22 வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான்.
போதும். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான். இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் சாமுவேல் இடத்துல வந்து பேசுறார், ஜனங்களுடைய சொல்லை கேட்டு அவர்களுக்கு நீ ஒரு ராஜாவை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டார். இந்த 8 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இது ஒரு ரொம்ப சொல்லப்போனால் ஒரு டெலிகேட்டான ஒரு சம்பவங்கள் இதில் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அது வரைக்கும் நியாயாதிபதிகளின் மூலமாக நடத்தி வந்தார். இந்த கட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல்கிட்ட வந்து முறையிடுறாங்க. எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது ஆண்டவருடைய பார்வையில் சரியாக படலை. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், 7வது வசனத்தில் பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் நேரும். அப்போ வந்து அந்த ஜனங்கள் உன்னை தள்ளலப்பா, நான் அவர்களை ஆளாதபடி என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொல்லி அதை குறித்து தன்னுடைய வருத்தத்தை கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். தெரியப்படுத்தினாலும் பின்பு அந்த ஜனங்கள் அந்த காரியத்திலே பிடிமானமாய் உறுதியாய் அதில் நிற்கிறதுனாலே ஆண்டவர் பார்த்தார், சரி அந்த ஜனங்களுக்கு ஒரு ராஜாவை நீ ஏற்படுத்தி கொடுத்துரு என்று சொல்லி இந்த இடத்துல சாமுவேல்கிட்ட வந்து பேசுகிறார். இப்போ சாமுவேலுக்கு இந்த காரியம் ஆண்டவருடைய இருதயம் தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு ஒரு ராஜாவை ஏற்படுத்தன்னு சொல்லிட்டாரு. இனி எது எப்படி நடக்க போகிறது என்று அவனுக்கு தெரியாது. ராஜாவை ஏற்படுத்தணும் அந்த விஷயத்தை மட்டும், அந்த காரியத்தை மட்டும் ஆண்டவர் சாமுவேலிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார். இப்பொழுது இந்த ராஜா வரப்போறார், இவர் தான் சவுல். இந்த ராஜா வரப்போறார், எப்படி இந்த ராஜா உருவெடுக்கிறார், எப்படி இந்த சவுல் ராஜாவாக வருகிறான் என்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்தில் இந்த சவுலை ஆண்டவர் வந்து முன்குறிச்சிட்டார். கர்த்தர் வந்து இந்த இடத்துல ஒரு ராஜாவை ஏற்படுத்தணும்னு நினைச்ச உடனே ஆண்டவருடைய செலெக்ஷன்ல இந்த சவுல் தான் வந்து நிற்கிறான். இவன் தான் முதலாவது ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜா. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆண்டவருக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துற சித்தம் இல்லை. ஆனாலும் ஜனங்கள் வற்புறுத்தி கேட்கும் பொழுது ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனுஷன் இந்த சவுல். இப்போ இந்த சவுல் எப்படி வருகிறான், எப்படி அவன் ராஜாவாக மாறுகிறான் என்பதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி ஒரு நபரை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது, எப்படி தான் கொண்டு வர நினைக்கிற இடத்திலே கர்த்தர் அந்த மனுஷனை கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்பது தான் கேள்வி. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டதான நம்முடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கங்கள் இருக்கிறது. எப்படி பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வருவதற்கு நாம் பல படிகளை கடந்து வர வேண்டியிருக்கிறது. எப்படி நம்மை தகுதியற்ற நம்மை கர்த்தர் எப்படி தகுதிப்படுத்தி கொண்டு வருகிறார், அதைத்தான் இன்னைக்கு இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க போறோம். வாசிக்கலாம். 9வது அதிகாரத்திலே முதல் 5 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிப்போம்.
பெனியமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெனியமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் எனும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை, எல்லா ஜனங்களும் அவன் தோள்களுக்கு கீழா இருக்கத்தக்க
உயரமுள்ளவனாயிருந்தான்.
சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள்
காணாமல் போயிற்று.
ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான்.
நல்ல கவனிக்கணும், அவன் எப்ராயிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான்.
அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள். அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை.
அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது
சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது பென்யமீன் கோத்திரத்திலே கீஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தான். இவன் ஒரு நல்ல பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன். இவனுக்கு சவுல் என்கிறதான ஒரு மகன். இந்த சவுல் மிகவும் பலசாலியானவன். இவனுடைய உயரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களில் எல்லா ஜனங்களும் இவனுடைய தோளுக்கு கீழே இருந்தாங்களாம். அவ்வளவு ஒரு ஹைட்டான ஒரு மனுஷன், மிகவும் பலசாலி, உயரமானவர். மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் இவர் தோளுக்கு கீழே இருந்தாங்களாம். இவர் ஒரு ஜெய்ஜான்டிக் ஃபிகர், அவ்வளவு உயரமாக அதற்கேற்ற திடகாத்திரமான ஒரு மனுஷன். ஆண்டவர் பார்க்கிறார், ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டவுடனே ஆண்டாவது இந்த சவுலை அவன் தோற்றத்தை பார்த்து இப்படிப்பட்ட தோற்றம் உடையவனை கொண்டு வந்து ராஜாவாக நிறுத்தினான்னா ஜனங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஜனங்கள் தேவ சித்தத்தின்படி கேட்கல. ஜனங்க கேட்டது என்னன்னா, ஒரு ராஜா வேண்டும், ஒரு அதிகாரம் உள்ள, ஒரு நல்ல தோற்றம் உள்ள, ஒரு பலசாலியான ஒரு மனுஷன் ராஜாவாக இருந்தால் தான் ஜனங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஆகையினால் ஆண்டவர் பார்க்கிறாரு, ஜனங்களின் விருப்பத்திற்கு ஏற்ற அவர்களை திருப்திப்படுத்த விதத்திலே ஆண்டவர் இந்த சவுலை செலக்ட் பண்ணுறார். செலக்ட் பண்ணி இவனை ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் தன் இருதயத்தில் தீர்மானிச்சிட்டார். இப்போ ஆண்டவர் அதற்கான ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்கிறார். இந்த சவுலுடைய காரியம் பார்த்தீங்கன்னா, இவனுடைய பின்னணி, இவனுடைய தகப்பன் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன், விவசாயம் பண்ணி ஆடு மாடுகள் கழுதைகளை வைத்து இப்படி அவன் பராமரித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன்தான். அப்படி இருக்கும்பொழுது இவனுடைய கழுதைகள் காணாமல் போய்விட்டது. கழுதைகள் காணாமல் போன உடனே அதை கண்டுபிடிக்கிறதற்கான அந்த வேலையை தன்னுடைய மகனாகிய சவுல்கிட்ட கொடுத்துட்டான். நீ ஒரு வேலைக்காரனை கூட கூட்டி கொண்டு போய் காணாமல் போன அந்த கழுதைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டவான்னு அனுப்பிட்டான். இவர்கள் வராங்க, தேசம் ஃபுல்லாக தேடுறாங்க, தேடி கழுதைகள் கிடைக்கல. அடுத்த தேசத்துக்கு போகிறாங்க, பாருங்க, ஒரு 3-4 தேசத்தை கடந்து போகிறாங்க, தேடி 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 போகிறாங்க. போனாலும் கழுதைகள் கிடைக்கவே இல்லை. அவ்வளவு தூரம் தேடி போய் கிடைக்காத உடனே கடைசியிலே இந்த சவுல் சோர்ந்து போயிட்டான். கடைசியில் சொல்கிறான், என் தகப்பன் கழுதைகளுக்காக கொண்டிருக்கிற கவலை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு கழுதையும் காணாத போச்சு, அதை தேட போனவனும் காணாத போயிட்டான் அப்படின்னு சொல்லி கடைசியில் நம்மளை குறித்து கவலைப்படாதபடிக்கு நம்ம பேசாம திரும்பி வீட்டுக்காவது போய் சேருவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து இந்த இடத்துல சவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, என்னுடைய மனநிலைமை, இவர்தான் ராஜா, இந்த சவுல் இவர்தான் ராஜா. இப்ப இந்த ராஜா என்ன பண்றாரு, கழுத பின்னால போயிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா, நாட்டை ஆளப்போகிற ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜா, மிகப்பெரிய அளவுக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், இப்ப அவன் செஞ்சிட்டு இருக்கிற வேலை என்ன, கழுதையை தேடி போய்கொண்டிருக்கிறான். காணாமல் போன கழுதைகளை தேடிக்கொண்டு போகிறான். இதுதான் இவனுடைய லெவல். அப்போ இன்னைக்கு இவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும். இவனுடைய தகப்பன் நிறைய கழுதைகளை வச்சிருந்துக்கிறாரு, அந்த கழுதைகள் வந்து காணாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த கழுதைகளை தேடி கண்டுபிடித்து வர வேண்டிய பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனாலே இவன் மைண்டில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கழுதை கழுதை எங்கே கழுதை காணாத போச்சு, அது மைண்டில் தான் அது மட்டும்தான் இருக்கும். இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா இந்த கழுதைகளை வந்து கடைசி வரைக்கும் தேடி கண்டுபிடிக்கவே இல்லை, நாடு நாடாக போனாங்களே தவிர இவன் கழுதை கண்டுபிடிக்கல. ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த கழுதை பக்கத்துலேயே லோக்கலில் தான் எங்கே ஒழிஞ்சிட்டு இருந்துருக்குது. அதுக்கு பிறகு அங்கேயே அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சி காணாமல் போன கழுதையில் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே இன்றைக்கி கழுதைகளை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ட்ராவல் பண்ணாது, புரியுதுங்களா? இப்போ ஒரு குதிரையோ ஒரு நாயோ காணாத போச்சுன்னா அது எங்கே பல கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, புரியுதுங்களா? ஆனால் கழுதை என்பது பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் லாங்காக வந்து ட்ராவல் பண்ணி போகிற காரியம் கிடையாது. ஒரு தடவை நாங்கள்லாம் நம்ம சர்ச்சில் ஃபெலிக்ஸுடைய மேரேஜுக்காக நாங்கள் போயிருந்தோம், தூத்துக்குடியில் ஏரலுக்கு போயிருந்தோம். கிட்டத்தட்ட காலையில் நான் இங்கேருந்து பஸ்ஸில் போய் விடிய காலையில் 3 மணிக்கு 2 மணிக்கு நம்ம போய் அங்கே இறங்கணும், பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குறோம் 2 மணிக்கு நைட்டு. இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட பார்த்தா ஒரே கழுத கூட்டம், நான் எங்களை வரவேற்கிறதுக்கு ஒரே கழுத கூட்டம் தான் நிற்கிது, பயங்கர கழுத கூட்டம், அவ்வளோ கழுதைகள் அங்கே நின்றுட்டு இருக்குது. எங்கே திரும்பினாலும் கழுதை எல்லாம் அப்படியே சோம்பேறியே நின்றுக்குது அங்கேயே நிற்கிதுங்க. அதனுடைய எஜமான்கள் என்ன செய்யலை, அதை பற்றி கவலைப்படலை, இது அவுத்து விட்டால் எங்கேயாவது ஓடி போயிடுமா, தூத்துக்குடியில் அவுத்து விட்டால் சென்னைக்கு போயிடுமான்னு என்ன செய்யலாமே எஜமான், இது தெரியும் இது தூத்துக்குடியில் அவுத்து விட்டால் அது ஒன்று சென்னைக்கு அது போகாது, அது எங்கேயும் அங்கே அந்த ஊரை தான் சுற்றி சுற்றி வருமே தவிர அது ஒன்றும் லாங் டிஸ்டன்ஸுக்கெலாம் போகாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கழுதைகள் என்றைக்குமே அவுத்து விட்டாலும் என்ன செய்யாது, லாங் டிஸ்டன்ஸுக்கு போகாது. அப்படி ஒன்றும் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் ஓடி போய் காணாமல் போகிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பிராணி கிடையாது, அது ரொம்ப ஷார்ட்டில் தான் நடந்துட்டு போய் சோம்பேறி ஒரு இடத்துல நிற்குமே தவிர லாங்காலாம் அது ஓடி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது இது இந்த இடத்துலையும் தெரிஞ்சிருக்கணும், புரியுதா? இப்போ இந்த சவுலுக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், எங்கள் அப்பா கழுதை வளர்த்துட்டு இருந்தாலும் இந்த சவுலுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் இல்லை, கழுதைகள் என்றைக்கே ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணி போகாது, ரொம்ப தூரமாக போய் எல்லாம் காணாமல் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, இங்கேயே எங்கேயா தான் சுற்றி சுற்றி இருக்கும், பக்கத்தெல்லாம் தேடினாலே கண்டுபிடிச்சாலும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இவனுக்கு அது கூட தெரியல, புரியுதா? கழுதையை வளர்த்து கொண்டிருக்கிற இவனுக்கு, இவனுடைய தகப்பன் கழுதை வளர்க்கிறார், இவனும் அந்த கழுதை பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறான். இவனுக்கு கழுதைகள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போகாதுன்றது ஒரு உண்மை கூட அவனுக்கு தெரியல. தெரியாமல் என்ன செய்யலாம், இவன் பாருங்க ட்ராவல் பண்ணுறான், நாடு நாடாக போகிறான், 4 நாடு கடந்து போயிருக்கிறான், அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கழுதைகள் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இவன் தேடி தேடி வீணாய் போயிட்டுருக்கிறான், அழைஞ்சிட்ருக்கிறான், தேடி தேடி போகிறான். எத்தனை நாள் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க, 4 நாள் 4 நாடு கடந்து போயிருக்கிறாங்கன்னா எத்தனை நாட்கள் இவங்க இந்த கழுதை தேடி நடந்து போயிருப்பாங்க. இவ்வளவு தூரம் போன மனுஷன்தான் இந்த சவுல். அப்போ இந்த சவுலுக்கு நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா தன் வீட்டிலே வளர்கிற கழுதை குறித்த ஒரு நாலெட்ஜ் கூட இவனுக்கு இல்லை, இல்லை ஒரு கழுதை குறித்த நாலெட்ஜ் இல்லை. இப்போ நமக்கே தெரியுது, எனக்கே தெரியுது, ஒரு தடவை அங்கே கழுதை பார்த்தாலும் கழுதை குறித்த நாலெட்ஜ் வந்துருச்சு, ஓ இந்த கழுதை அவுத்து விட்டால் கூட ரொம்ப தூரம் ஓடி போகாது, அங்கங்கே தான் நின்றுட்டு இருக்குன்றது நமக்கே தெரியுது, வளர்க்காத நமக்கே தெரியுது. அப்போது வளர்க்குறவனுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருக்கும் போது அவன் பாருங்கள் அது கூட அவனுக்கு அந்த நாலெட்ஜ் இல்லை, அவன் பாட்டுக்கு போகிறான் போகிறான், நாடு நாடாக கடந்து போகிறான், 4 நாடுகளை கடந்து போயிட்டான், ஆனாலும் கூட கழுதைகள் கிடைக்கவே இல்லை, வீணாய் அலைந்து கொண்டிருக்கிறான். இவன் தான் சவுல், இவன் தான் இஸ்ரவேலின் முதல் ராஜா. முதல் ராஜாவுடைய அறிவு எப்படி இருக்கு பாருங்க, முதல் ராஜாவுடைய ஞானம் அறிவு, அவனுக்கு உடம்பு தான் பெருசாக இருக்குது, ஆனால் அவனுடைய அறிவு அவனுடைய காரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணம். தன் வீட்டில் வளர்கிற கழுதை குறித்த ஒரு நாலெட்ஜ் கூட அவனுக்கு சரியா இல்லை, அவ்வளோ தூரம் தேவையில்லாமல் அலைஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறான். இப்படி அலைஞ்சி 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 கடைசியில் ஒரு கட்டத்தில் கிடைக்கலன்னு ஒன்று அப்புறம் முடிவுக்கு வரான். ஏன் முடிவுக்கு வரான், இனி நம்முடைய அப்பா நம்மளும் காணாத போயிட்டுமே சொல்லிட்டு வருத்தப்படுவார் என்று அப்போ தான் அவனுக்கு ஃபீல் வருது. அந்த ஃபீல் வந்தோன்னு சொல்கிறான். அப்படி வந்தோடனே பாருங்க இவ்வளோ செலவு இவ்வளோ தூரம் போயிருக்கிறானே, அவனுடைய நிலைமை என்னாச்சு பாருங்க, ஆறாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அதற்கு அவன்
அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும்
அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தம்முடைய வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும்
நாம் போனாலும்
அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம்.
அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம்.
நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று.
நம்முடைய பையில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று.
தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான்.
தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான்.
அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது.
இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது.
தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான்.
அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். இப்ப பாருங்க, சவுல் இப்படி சொன்னதற்கு காரணம் இந்த இடத்துல புரியுது. அவன் அந்த பட்டணத்துல அப்பொழுது அந்த திரும்பி போவன்னு சொன்னான். சொன்ன உடனே வேலைக்காரன் சொல்றான், இந்த பட்டணத்திலே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கார், அவர்கிட்ட போய் விசாரிப்போம். அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். அவர் கிடைக்கும்னு சொன்னால் கிடைக்கும், கிடைக்காதுன்னா கிடைக்காது. இங்கே இருக்குன்னு சொன்னால் அங்கே இருக்கும். அவர் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருக்காங்க. சொன்ன உடனே அதுக்கு சவுல் கொடுக்குற ரிப்ளை பாருங்கள், நம்ம கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் காலி ஆயிடுச்சு, தின்பண்டமும் தீர்ந்து போச்சு. அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு காணிக்கை கூட நம்மகிட்ட ஒன்றுமே எங்கிட்ட இல்லையேங்கிறோம். அப்போது சாப்பாடு தீர்ந்து போச்சு, கொண்டு வந்த பணமும் செலவாயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான் சவுல். இதுதான் சவுல். கொண்டு வந்த சாப்பாடும் காலி, வச்சிருந்த காசும் செலவு பண்ணியாச்சு, வெறும் பாக்கெட்டில் இருக்கிறான். இந்த நிலைமையில தான் சவுல் இருக்கிறான். வேலைக்காரங்கிட்ட கூட ஒரு அரசைகள் வெளியே இருக்குது, இவன்ட்டு அது கூட இல்லை. இவனுடைய வேலைக்காரங்கிட்ட கூட கொஞ்சம் பணம் இருக்குது, இவன்ட்டு அது கூட இல்லை. அந்த லெவல்ல இவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இப்படிதான் சவுளுடைய வாழ்க்கை. இதுதான் சவுளுடைய பிக்சர். அவனுடைய ஆவிக்குறி நிலைமை, அவனுடைய அறிவு, அவனுடைய திறமை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் சவுல். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்தி தன் தேசத்தை அரசாள வைத்தார். அப்ப நல்லா கவனிக்கணும், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் வெறும் தோற்றத்தின் அடிப்படையில் மாத்திரம் தெரிந்து கொண்டு இவனை கொண்டு கர்த்தர் தன்னுடைய தேசத்தையே ஆள வைக்க முடியுமானால், எவ்வளவு பெரிய தேசத்துக்கு முன்பாய் அவனை ராஜாவாக கர்த்தரால் அமர வைக்க முடியுமானால், நிச்சயம் சொல்றேன், நம்மை கொண்டும் கர்த்தர் எந்த ஸ்தானத்தினை வைத்து எப்படியும் நடத்த கர்த்தரால் முடியும். ஆமேன். அதுதான் சொல்ல வர. ஏன் இந்த சவுளை குறித்து இவ்வளவு நெகட்டிவான விஷயத்தை யோசிக்கிறேன்னா, நம்மை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளும் கிட்டத்தட்ட இப்படிதான் பல நேரத்தில் புத்தி இல்லாமல் எத்தனையோ காரியத்தை செஞ்சுட்டு இருந்தோம். எத்தனையோ விஷயத்துல பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத காரியங்கள், புத்தி இல்லாத காரியங்கள், வேண்டாத காரியங்களை பண்ணுகிறதான ஒரு பழக்கம் நமக்கு இருந்திருக்கும். ஆனாலும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை முன்குறித்து நம்மை அழைக்கும் பொழுது ஆண்டவர் எந்த நபரையும் எப்படியும் மாற்ற அவரால் முடியும். சரி, இப்போ இந்த வேலைக்காரன் வந்து சொன்ன உடனே சவுல் உடனே சம்மதிக்கிறான், சரி நம்ம போவோம், போய் அந்த தேவனுடைய மனுஷனை பார்ப்போன்றான். இப்போ இந்த சவுலுடைய மனதில் என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், நமக்கு வந்து கழுத கிடைக்கல. அந்த தேவ மனுஷன்ட்டு போய் நின்று பேசி அவர் சொல்றத கேட்டால் கண்டிப்பாக ஒருவேளை கழுத நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் போவான். இவனுடைய மைண்டில் இருக்கிறதெல்லாம் கழுத வேணும், கழுதை கண்டுபிடிக்கணும், கழுதை கண்டுபிடிக்கணும், கழுதை எப்படி ஆகுது கண்டுபிடிக்கணும், இது மட்டும்தான் அவன் மைண்டில் இருக்குதே தவிர, இவன் வாழ்க்கையிலே இன்னொரு காரியம் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறதை இவனால் அறிய முடியவில்லை. இந்த கீசுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இன்னும் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வாலிபனாகி இந்த சவுலை மாத்திரம்தான் அவனுக்கு, அவன் இந்த கழுதை தேட அனுப்பினான். மற்ற பசங்களை அனுப்பியிருக்கலாம், ஆனால் இந்த கீஸ், இந்த சவுலை மட்டும்தான் இந்த கழுதை தேடத்துக்கு அனுப்பி வச்சான். யோசிச்சு பாருங்க, இங்கே நடக்கிறது எல்லாமே தேவ திட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கழுதை ஏன் காணாமல் போனது? ஃபர்ஸ்ட் நீங்கள் யோசிக்கணும், இந்த கழுதை ஏன் காணாமல் போனது? சவுலை கர்த்தர் ராஜாவாக்குறதுக்கு தான் முதல்ல இந்த கழுதை காணாத போச்சு. கழுதை காணாமல் போனாதான் அதை தேடி கீஸ், தன் மகனாகிய தேடி வருவதற்கு கீஸ் தன்னுடைய மகனாகிய சவுலை அனுப்புவான். இந்த சவுலுக்கு அந்த இடத்துல அவன் தேடி வரும்போதே அந்த கழுதை அகப்பட்டிருக்கலாம் இல்லையா? எப்படி இந்த லோக்கலில் தான், அந்த ஊருக்குள்ள தான் இங்கே சுற்றிட்டு இருக்கோம். அது வந்து அகப்பட்டிருக்கலாம், தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம், விசாரித்து கண்டுபிடிச்சிருக்கலாம். யாரையாவது தெரிஞ்ச ஒரு ரோட்டில் தெரிஞ்சு, ஏன்னா அந்த ஊரில் இருக்கும்போது லோக்கலில் கேட்டிருக்கலாம், இங்கே ஏதாவது கழுதைகள் எங்கேயாவது நடந்து போகிறத பார்த்தீங்களா அப்படி யாரை கேட்டிருக்கலாம். யாரும் சொல்லியிருப்பாங்க, அங்கே ஒரு கூட்ட கழுதைகள் நின்றுருக்குது போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க, எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் இவன் பாருங்க, அந்த தேசம் முழுவதும் தேடியும் அப்படி அவன் எத்தனையோ முயற்சி பண்ணியிருப்பான். யாராவது கழுதை பார்த்தீங்களா கேட்டிருப்பான், பல இடத்த கேட்டிருப்பான், இங்கே கழுதை பார்த்தீங்களா, கழுதை பார்த்தீங்களா கேட்டான். ஆனால் கேட்டும் யாரும் அவனுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. அந்த ஆலோசனையின்படி அவனால் அந்த கழுதை எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த தேசத்துக்கு போறான், அங்கேயும் கிடைக்கல. இன்னும் தாண்டி போறான், போறான் போறான் போறான், டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறான். கழுதை அவனுக்கு அகப்படவே இல்லை. நல்லா கவனிக்கணும், கழுதை காணாமல் போனது தேவ திட்டம். இல்லைன்னா இந்த சவுல் அதை தேடுறதுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. ரெண்டாவது, அந்த கழுதையை அவனால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருந்தது, அதுவும் தேவ திட்டம். ஒருவேளை ஈஸியாக டக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தான்னா அவன் நேரம் வீட்டுக்கு கொண்டு சேர்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பான். அது கண்டுபிடிக்க அந்த கழுதைகள் இவன் கண்களில் அகப்படாதபடிக்கு செய்ததும் கர்த்தருடைய திட்டம். அதன் நிமித்தமாக அவன் தேசங்களை கடந்து 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 ஒரு கட்டத்தில் அவன் வெகு தூரம் போகும்படிக்கு ஆண்டவர் செய்து விடுகிறார். அதுவும் தேவ திட்டம். கடைசியிலே எல்லாம் முயற்சிகள்லாம் வீணாய் போச்சு என்று சொல்லி திரும்பலாம் என்று நினைக்கும் பொழுது அந்த வேலைக்காரன் பேசுறான், பாருங்க இங்க ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், அந்த மனுஷனிடத்தில் போனால் ஒரு தீர்வை கொடுப்பார், எங்க கழுதைகள் கிடைக்கும் சொல்லுவார் என்று சொல்லி அந்த வேலைக்காரன் அவனை டைரக்ட் பண்ணா பாருங்க, அதுவும் தேவ திட்டம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது இந்த சவுளுடைய மனசுல என்ன இருக்கும், எப்படியாவது போய் கழுதை கிடைச்சா போதும், அந்த தேவ மனுஷனை பார்த்து எப்படி ஆகியும் கழுதை மட்டும் கொண்டு போய் அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டா போதும், இது மட்டும்தான் அவன் மைண்ட்ல இருக்குமே தவிர அவன் சிந்தனைக்கு பின்பாக ஆண்டவர் ஒரு நினைவுகளை அவர் ஓட விட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். இதைத்தான் நம்ம ஆரம்ப வசனத்தில் பார்த்தோம், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகளும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறதுனர். இவனுடைய நினைவுகள் என்ன இருக்குது, கழுதையை கண்டுபிடிக்கணும். இவனுடைய நினைவுகள் என்ன இருக்குது, தன்னுடைய கொடுக்கப்பட்ட வேலையை எப்படியாவது நல்லபடியா முடிச்சு கழுதை கொண்டு போய் பத்திரமா அப்பாட்ட சேர்த்துடணும். இவனுடைய நினைவுகள் இதுதான். ஆனால் ஆண்டவருடைய நினைவுகள் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவனை கழுதையை தேட விட்டு எப்படி ஆகிலும் அந்த தீர்க்கதரிசிட்டு கொண்டு போய் நிக்க வைக்கணும், சாமுவேலுக்கு முன்னால் கொண்டு போய் நிக்க வைக்கணும். கழுதை காணாமல் போகாமல் இருந்தால் இவன் வெளியே வந்திருக்க மாட்டான். அந்த வேலைக்காரன் அந்த தேவனுடைய மனுஷனை குறித்து சொல்லாவிட்டால் இவன் அந்த சாமுவேலாகி அந்த தேவ மனுஷனை நோக்கி வந்திருக்க மாட்டான். இது எல்லாமே ஆண்டவருடைய திட்டம். நம்முடைய நினைவுகள் ஒரு அடிமட்டமாக ஏதோ ஒரு அந்த கழுதை தேடினது போல நம்ம ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு நினைவுகளோட நம்ம ஓடுறோம். ஆனால் நம்முடைய செய்கைகளை ஆண்டவர் பார்க்கிறார். நம்மளை ஆண்டவர் நமக்கு தெரியாமலே இயக்கி கொண்டிருக்கிறார். நம்ம ஏதோ நம்ம நினைக்கிறோம், ஒரு ஏதோ கடைக்கு போறோம், நம்ம வர போறோம்னு நினைக்கிறோம். நம்முடைய நினைவுகளை வந்து ஆண்டவர் பார்க்கிறார். ஆனால் ஆண்டவர் அதற்கு தெரியாமல் வேறு விதத்துல நமக்கு ஒரு ட்ராக் போட்டுட்டே இருப்பார். அது நமக்கே தெரியாது, நமக்கே புரியாது, ஏன் இது நடக்குது நமக்கே தெரியாது. ஆனால் நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் அந்த காரியத்தை நம்முடைய லைஃப்ல நம்ம இயக்கிக் கொண்டே இருப்பார். நீங்க வந்து எதுவுமே தற்செயல நடக்குதுன்னு நினைக்காதீங்க, உங்க லைஃப்ல வந்து எதுவுமே தற்செயல நடக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பாதை ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டது, நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பாதை ஆண்டவரால் திட்டமிடப்பட்டது. இந்த பாதையிலே நீங்கள் ஒரு திட்டத்தோடு, ஒரு தரிசனத்தோடு, ஒரு நோக்கத்தோடு ஏதோ ஒன்று நீங்க செயல்பட்டு இருப்பீங்க. ஆனால் அதே பாதையிலே உங்களுக்கு தெரியாம ஒரு பேரலல ஒரு ட்ராக் ஒன்று ஓடிட்டு இருக்குது. அந்த ட்ராக் உங்க கண்ணுக்கு தெரியாது, அது ஆண்டவர் போட்டிருக்கிற ட்ராக். நீங்க போட்டிருக்கிற ட்ராக் வந்து கீழ் லெவலில் போயிட்டு இருக்கும், அதே பேரல ஒரு வேலை ஸ்தலம் உங்களுக்கென்ற ஒரு சபை, உங்களுக்கென்ற ஒரு வேலை ஸ்தலம், உங்களுக்கென்ற ஒரு பிஸ்னஸ், உங்களுக்கென்ற ஒரு காரியம் எதை நடந்துட்டு இருக்குது. நான் சொல்றேன், இது எதுவுமே தானாய் நடக்கவில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு திட்டத்தோடு உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்கின்ற வேலை, நீங்கள் செய்கின்ற தொழில், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பிஸ்னஸ், நீங்கள் வந்து கொண்டிருக்கிற சபை, இது எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய ஒரு நோக்கம் இருக்கிறது, ஆண்டவருடைய திட்டம் இருக்குது. நமக்கு என்ன நினைக்கிறோம், நமக்கு இதை வேலை கிடைச்சது வேலை செய்யறோம், நமக்கு இதை தொழில் தெரியும் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், கிடையாது. அதற்கு பின்னே ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையில், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தில், நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதான பிஸ்னஸில், நீங்கள் வந்து கொண்டிருக்கிற சபையிலே எல்லாத்தை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நம்ம லைஃப்ல எல்லாத்தையும் ஆண்டவர் தான் செட் பண்ணியிருக்கிறார். அந்த செட் பண்ணி தான் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். இதை நமக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு இப்போ இன்னைக்கு சர்வீஸ் ஆரம்பிக்கிற மாதிரி சொன்னேன், அடுத்த வாரம் ஆனிவர்சரி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அதை சொல்லும்போது காரியத்தை சொல்ல இப்போ நான் மனதில் தூண்டப்படுறேன். சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த நேரத்தில் 2005 நம் சபை ஆரம்பிக்கப்பட்டதற்கு முன்னாலே 2004 நான் ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன். இங்கே பக்கத்தில் ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம். அந்த டெலிவரன்ஸ் மீட்டிங் ஒரு மாடியில் வச்சு நடத்துவோம். அப்போ வந்து நிறைய பேர் வருவாங்க, பிசாசு பிடிச்சவங்க, வியாதியஸ்தர்கள் வருவாங்க, கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வார். இப்படி அருமையாய் கர்த்தர் அநேக ஜனங்களை விடுதலை பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்படி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் நான் அந்த மீட்டிங்கு கிளம்புறதுக்காக வீட்டில் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இருக்கிறேன். கிளம்பும் பொழுது அன்னைக்கு இந்த மெசேஜில் வந்து கன்க்ளூடிங் வர்ஸ் கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கணும். அது என்னென்னா, அதை இங்கே பின்னால் போட்டிருக்க இந்த வசனம் தான், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனானாயிரு. அதை வந்து அன்றைக்கி அந்த மெசேஜில் வந்து கடைசி பார்த்த கட்டங்கிட்ட கொடுத்துருந்தார். அதை எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி அந்த மெசேஜ் பேசுகிறேன். பேசி முடித்து அந்த லாஸ்ட் வேர்ஸை நான் அதை சொல்லி அந்த மெசேஜை கன்க்ளூட் பண்ணுறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, கர்த்தர் என்கிட்ட பேசுகிறார், நீ ஆயத்தப்படு. எனக்கு அந்த வசனம் ரிட்டர் அப்படியே ரிவர்ஸில் வருது, உன்னோடு கூட கூடிய கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாக இருந்தார். அப்போ நான் வந்து ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருந்தேன், பிஸியான எவாஞ்சலிஸ்டாக இருந்தேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊரில் இருப்பேன், ஒவ்வொரு இடத்துலையும் பிஸியாக, ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய பெரிய கன்வென்ஷன், பெரிய பெரிய கிரவுண்ட்லேயும், பெரிய பெரிய இடங்களிலும், கூட்டங்களிலே பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நடுவிலே செய்தி கொடுத்துட்டு பிஸியான எவாஞ்சலிஸ்டாக இருந்துட்டு இருந்தேன். திடீர்னு அன்றைக்கி கர்த்தர் அப்படி பேசினார், எனக்கு நல்லா தெரிஞ்சுது ஆண்டவரிடம் பேசுகிறார், நல்லா தெரிஞ்சிச்சு. அதன் பிறகு நான் வீட்டோடு கிளம்பும் போது என்னை ஒரு பார்க்குறத ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவர் வந்து எங்கிட்ட வந்து இது ரிலேட்டடாக அவருக்கு தெரியாது, அவர் வேறு விஷயமா வந்திருந்தார். வந்துட்டு இதுக்கு சம்பந்தமாக அவர் எங்கிட்ட ஒன்று வார்த்தை பேசிட்டு போனார். எனக்கு வந்து அப்போ நான் யோசிக்கலை. இந்த மெசேஜை கர்த்தர் பேசும்போது எங்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப உரைச்சிது. மீட்டிங் முடிச்சுது. மீட்டிங் முடித்த பிறகு அந்த மீட்டிங்கில் வரல, அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வாலிபன் ரெகுலராக வருவார், ஆனால் அந்த அன்றைக்கி அந்த மீட்டிங்கில் இல்லை. முடித்து நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது வந்தார். அந்த மெசேஜ் அவர் கேட்கவே இல்லை. இதே காரியத்தை குறித்து சபை குறித்து எங்கிட்ட வந்து அவர் சம்மதம்லாம் பேசினார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இப்போ இந்த மெசேஜே கேட்கலையே, இந்த நபர் எப்படி இந்த மாதிரி இதே காரியத்தை நம்மகிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு எனக்கு நான் தடுமாறி போயிட்டேன். ஆண்டவர் 3 பேசிட்டார். நானும் ரொம்ப சீரியஸ் எடுக்கலை. எடுக்காமல் நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் பிஸியான எவாஞ்சலிஸ்டாக இருந்துட்டுருக்கிறேன், இல்லை எனக்கு அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அப்பொழுது என்னுடைய ரிஸ்ட் வாட்ச் ஒன்று நான் வந்து ஒரு இடத்துல சர்வீஸ் கொடுத்துருந்தேன், பக்கத்தில் ஒரு இடத்துல ரிப்பேர் கொடுத்துருந்தேன். நானும் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரும் அரும்பாக்கத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். நானும் அவரும் சேர்ந்து அடிக்கடி கிட்டத்தட்ட டெய்லி நாங்கள் மீட் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நான் ரிட்டர்ன் மதியானம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறேன். அவரோட சேர்ந்து ஜெபம் பண்ணிவிட்டு மதியானம் பைக்கில் வந்துட்டுருக்கிறேன். வந்துட்டுருக்கும் போது நான் இன்றைக்கி அந்த வாட்சை வந்து சாயங்காலம் போய் வாங்குறது என்னுடைய பிளான். சாயங்காலம் போய் இதை வாங்கணும் அந்த கடையில் நினச்சிட்டு இருந்தேன். பைக்கில் வந்துருக்கும் போது திடீர்னு கர்த்தர் நான் வண்டியில் வரும்போது தெளிவாக பேசினார், மகனை இப்போ போய் அந்த ரிஸ்ட் வாட்சை நீ வாங்கு போ அப்படின்னார். ஏன்னா எனக்கு தெரியாது, தெளிவாக சொன்னார். நான் அப்படியே வந்துட்டே இருக்கும்போது சடனாக கர்த்தர் பேசுறேன், இப்போ நீ போய் அந்த ரிஸ்ட் வாட்சை வாங்க போனார். நான் வீட்டுக்கு வந்துட்டே இருக்க சடனாக இப்படி கர்த்தர் தெளிவாக பேசுறத புரிஞ்ச உடனே நேராக அந்த வீட்டுக்கு வராமல் அப்படி திருப்பிட்டேன் வண்டியை. அந்த கடைக்கு போனோன்னு அந்த கடை ஓனர் இருந்தார். அவர் எப்பவுமே என்னைக்குமே அந்த கடையில் இருக்க மாட்டார், என்னைக்குமே கடையில் இருக்க மாட்டார். அவருடைய பையன்தான் கடையை பார்த்துக்குவான், வேலைக்கார பையன் தான் கடையை பார்த்துக்குவான். எப்படி இங்கே சவுலும் அவனோட வேலைக்காரன் இருந்த மாதிரி அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கடை ஓனருடைய பையனும் ஒரு வேலைக்காரனு தான் இருப்பாங்க. இந்த ஓனர் அந்த கடைக்கே போக மாட்டார். சாயங்காலத்தில் தான் போய் கணக்கு பார்க்க போவாரா, மதியானம் போகவே மாட்டார். இது மதியான நேரம். நான் போனோன்னு அன்னைக்கு மட்டும் அவர் அங்கே வந்திருக்காரு, கரெக்டாக நான் அங்கே போகிறேன். போனோடனே எனக்கு கொஞ்சம் அவருக்கு எனக்கு கொஞ்சம் அறிமுகம் உண்டு. அவர் ஒரு பிலீவர், வேறு ஒரு சர்ச் பிலீவர். என்னை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க பிரதர் அப்படின்னாரு. நான் இது மாதிரி நான் எவாஞ்சலிஸ்டாக இருக்கேன், டெலிவரன்ஸ் மீட்டிங்லாம் நடத்துகிறேன் அப்படின்னு. அப்புறம் அவர் என்ன சொன்னார், நான் அவர் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கார், மேலே வந்து நான் ஒரு ப்ரேயர் ஹால் வச்சுருக்கிறேன், அங்கே வந்து சர்ச் ஆரம்பிங்கன்னார் என்கிட்ட. எனக்கு வந்து அதுக்கு முன்னால் ஒரு 15 முன்னாடி கத்திரங்கிட்ட பேசியிருக்கிறாரு. நான் அதை யாருக்கும் சொல்லலை. இப்படி சொல்கிறார், என்னடா அது இப்படி சொல்கிறாருன்ட்டு நான் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், இல்லை பிரதர் நான் எவாஞ்சலிஸ்டாக இருக்கேன், டெலிவரன்ஸ் மீட்டிங் நடத்த போகிறேன். இல்லை நீங்கள் அந்த மீட்டிங் வந்து நடத்துங்களோட சர்ச்சை ஆரம்பிங்க, திருப்பி அவர் வாயில் திருப்பி அந்த சர்ச்சை ஆரம்பிங்கிறார், அங்கே வந்து ஆரம்பிங்கிறார். நான் இல்லை பிரதர், கர்த்தர் எங்களுக்கு நான் இருக்கிற இடமே எனக்கு போதும், நல்லா நடத்திட்டு இருக்கிறேன்னு. ஒருவேளை மழை வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா, கீழே இன்னொரு ஹால் இருக்குது, ரூம் இருக்குது, நல்லா நடத்துவேன்றார். இல்லை நீங்கள் வந்து பாருங்கன்றார். அவர் என்ன தொந்தரவு பண்ணுறாரு, 2-3 சொல்கிறார். சரி பிரதர், தேவையான வரம் பிரதர், நானும் ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு, கமிட் பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு, தேவையான வரம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்சை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னே என் ஆண்டவர் என்ன பிடிச்சாரு, அந்த மனுஷன் எதுக்கு உன்னை திருப்பி திருப்பி இந்த காரியத்தை கேட்டார், நீ போய் கேள் அப்படின்னாரு. என்னடா அதை நம்ம விட்டுட்டு வந்துட்டோம், வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாச்சு, வந்த பிறகு இப்போ ஆண்டவர் இப்போ என்ன எப்போ என்ன வரட்டுற, நீ போய் ஏன் அந்த மனுஷன் அதை கேட்ட போய் கேளுப்போ அப்படிங்கிறார். சரி, அந்த அவர் எனக்கு வீடு கூட எனக்கு மறந்து போச்சு, அது அவர் இருந்த இடம். அப்புறம் அன்னைக்கு அடுத்த நாள் தேடி கண்டுபிடிச்சி போனேன், இருந்தார் ஒரு இடத்துல. போய் பார்த்துட்டு என்ன பிரதர் இந்த மாதிரி நேற்று கேட்டிங்களே, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை இல்லை, எத்தனையோ பேர் இந்த ஹாலில் வந்து நடத்துறதுக்கு கேட்டாங்க, அப்படி இருக்கும்போது நான் வந்து யாருக்குமே வாடகைக்கெல்லாம் கேட்டாங்க, நான் வந்து யாருக்குமே கொடுக்கல, உங்களை பார்த்த உடனே உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி எங்கிட்ட கர்த்தர் பேசினார், அந்த ஹாலை வந்து உங்கள்கிட்ட கொடுன்னு சொல்லி எங்கிட்ட கர்த்தர் பேசினார், அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னாரு. என்னடா அது இவர் இப்படி சொல்லலாம், எனக்குள்ள கர்த்தர் 15 நாள் கூட பேசுறது நான் அப்படியே வெடி காட்டிக்கவே இல்லை. சரின்னு அப்படியே இருந்துக்கிட்டு, சரி கர்த்தர் நம்மளை அனுப்பி விட்டுட்டாரே, நம்ம திருப்பி ஒன்றும் பண்ண முடியாது, சரின்ட்டு அவரும் சொல்லிவிட்டு என்ன வாங்க மேலே போய் பார்க்கலான்னு என்ன கூட்டிகிட்டு போகிறார், வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, கர்த்தர் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுருக்கிறாரு, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, நான் மேலே போனேன், அழகாக நல்ல ஹாலு, நல்ல ஃபேனு, லைட் எல்லாம் பக்கா செட்டிங் இருக்குது, உள்ள ஸ்டோர் ரூம் இருக்குது, பக்கத்தில் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது, எல்லாமே அப்படியே பக்காவாக இருக்குது. ஸ்பீக்கர் ஒயரோட கன்சீல்டு, செவத்துக்குள்ள ஸ்பீக்கர் ஒயர்லாம் கூட கன்சீல் பண்ணியிருக்கிறாங்க, பக்காவாக ஒரு ப்ரேயர் ஹாலுக்கு ஏற்ற மாதிரி சரியாக அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணப்பட்டதான அந்த இடத்த காமிச்சு இதில் நீங்கள் நடத்துங்க அப்படின்னாரு. எனக்கு கமிட் பண்ணவும் முடியல, ஆண்டவர் சொல்கிறது தவிர்க்கவும் முடியல, கமிட் பண்ணவும் முடியல, எனக்கு ஒரே டைலமாக இருக்குது. சரி, எனக்கு அவர்கிட்ட பேசிட்டு இறங்கி வந்தேன், கீழே கூட்டிகிட்டு வந்தார். ஒரு பெரிய ஜெனரேட்டர், அது எப்படி கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபா இருக்கும், நல்ல ஒரு பெரிய புது ஹோண்டா ஜெனரேட்டர் காமிச்சார். பவர் போயிடுச்சுன்னா இதை கொண்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கங்கன்னாரு. என்னடா அது இவர் பாட்டுக்கு இப்படி அடிக்கிட்டே போகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டேன். பார்த்துட்டு சரி பிரதர், நான் ஏன்னா கன்ஃபார்ம் ஆகலை என் கூடத்தில், அதனால் சரி பிரதர் நான் அவசரம் பார்க்குறேன், அப்புறமா சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நான் கிளம்புறேன். கிளம்பும்போது கேட்டேன், சரி இவ்வளோ செட்டப்பை வச்சுருக்காரு, கண்டிப்பாக நிறைய வாடகை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாருன்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன், சரி நான் அடுத்த நாள் அப்புறம் எல்லாம் குரூப் எல்லாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் அவர்கிட்ட மெதுவாக கேட்டேன், லைட்டாக கன்ஃபர்மேஷன் வரா மாதிரி இருக்குது தெரிஞ்சுது. கேட்டேன், என்ன எவ்வளோ பிரதர் வாடகை அப்படின்னு. அவர் சொன்னார், கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லிட்டார், வாடகையை பற்றி நீங்கள் பேசவே கூடாது அப்படின்ட்டு. கர்த்தர் உங்கள்கிட்ட எங்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு, நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான், நீங்கள் நடத்தணும், உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு, நான் கொடுத்துட்டேன், வாடகை பற்றி பேசக்கூடாது. நான் சொன்னேன், பிரதர் நாங்கள் டெய்லி வருவோம், ஜெபம் பண்ணுவோம், டெய்லி கரண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம், கரண்ட் சார்ஜெலாம் நிறைய ஆகும், நீங்கள் அட்லீஸ்ட் இவிக்காக நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் நீங்கள் வாங்கிக்கிங்க, வாடகைன்னு வாங்கலைனாலும் எங்கள் மூலமாக செலவாகும், இங்கே இவிக்கு எல்லாம் கரண்ட்டெல்லாம் செலவு பண்ணுவோம், அதுக்கான பணத்தையாவது நீங்கள் வாங்கிக்கணும், நாங்கள் செலவு பண்ணுவோமே அதுக்காக வாங்கிக்கணும், அதை பற்றி பேசக்கூடாது, உங்கள்கிட்ட கர்த்தர் கொடுக்க சொல்லிட்டார், நான் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டு. 7 வருஷம் அந்த இடத்துல நடத்தணும், 1 பைசா அவர் எங்கிட்ட வாங்கினது கிடையாது, கடைசி வரைக்கும் சொல்லப்போன பல நேரத்தில் அவர் எங்கிட்ட காணிக்க கொடுத்துருக்கிறார். அந்த மாதிரி 7 வருஷம் 1 பைசா அவர் எங்கிட்ட வாங்கினது கிடையாது. இது எதுக்கு எதுக்கு இந்த சம்பவத்தை இப்போ நான் சொல்ல வந்தேன்னா, நான் வந்து வாட்ச் வாங்க போனேன், எப்படி சவுல் கழுதை தேடி போன மாதிரி நான் ரிப்பேர் ஆன வாட்சை வாங்க போனேன். ஆனால் ஆண்டவரோ அந்த இடத்துல இருந்து சர்ச்சுக்கான இடத்த ரெடி பண்ணி வச்சுட்டு கூப்பிட்டு கூட்டிகிட்டு போனார். அதுதான் நம்ம வந்து இப்படி தான், நம்ம வந்து ஒரு பிளான் போடுவோம், நம்ம ஒரு பிளான் போட்டு நம்ம என்னமோ உலக பிரகாரமோ ஒரு பிளான் போட்டு நம்மளே போயிட்டுருப்போம். அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை கூடவே வச்சுருப்பார், நம்ம கண்ணுக்கு மறைவாக இருக்கும். அந்த இடத்துல கர்த்தர் அழகாக அதை ரிவீல் பண்ணுவார். இப்படி தான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை சின்சியராக பின்பற்றிட்டே இருங்க. ஆண்டவர் இன்றைக்கி நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவ திட்டத்தில் இருக்கிறீங்க. கழுதை காணாமல் போனது தேவ திட்டம், அதை தேடி சவுலால் கண்டுபிடிக்க முடியாதது தேவ திட்டம், அப்படி அவங்க நாடு நாடாய் அலைந்து கொண்டே போனது தேவ திட்டம், கடைசியில் அந்த வேலைக்காரன் அவனை பார்த்து சவுலை ஒரு தீர்க்கதரிசியினிடத்தில் போகலாம் என்று சொல்லி கேட்டது தேவ திட்டம், இப்படி ஒவ்வொரு காரியங்களும் தேவ திட்டத்தில் நடந்துச்சு. இந்த திட்டங்கள் தான் பின்பு அவனை ராஜாவாக கொண்டு போய் நிறுத்துவதற்கு காரணமாய் அமைந்து விட்டது. நம்ம லைஃப்ல எல்லாத்தையும் ஆண்டவர் பிளான் பண்றாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் திட்டம் பண்றாரு, நமக்கு தெரியறது கிடையாது. நம்ம என்ன செய்தோம், உலக பிரகாரம் என்னமோ நடக்குது, நம்ம என்னமோ போயிட்டுருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம போய் கொண்டிருக்கிறதான காரியத்தில் ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை பல நேரத்தில் நம்ம புரியறது கிடையாது. நீங்கள் சின்சியராக கர்த்தரை தேடுங்க. உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் இருக்கிறதை விட ஒரு பெரிய விஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது உங்கள் நினைவுகள் அல்ல, அது ஆண்டவருடைய நினைவுகள். அது உங்கள் வழிகள் அல்ல, ஆண்டவர் வழிகள். அது அது பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு திட்டம் உங்களை குறித்து என் ஆண்டவருக்கு இருக்கிறது. நீங்கள் சின்சியராக மட்டும் கர்த்தரை தேடிட்டே இருங்க. நிச்சயம் சொல்கிறேன், அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் ஆண்டவர் காட்டிக்கிட்டே இருப்பார். நீங்கள் இருக்கிற பாதையிலிருந்து நெக்ஸ்ட் லெவல் ஆண்டவர் காட்டுவார். அது நீங்கள் கற்பனை செய்யாத ஒரு காரியமாக இருக்கும். சரி, இப்போ என்ன செய்கிறாங்க, இவங்க புறப்பட்டு சாமுவேலை பார்க்க வந்துட்டாங்க. சாமுவேலை பார்க்க வரும்போது அங்கே என்ன நடக்கிறது வாசிக்கலாம். 14 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 9:14 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்த போது இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்பே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன்.
நல்லா பாருங்க, சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்திற்கு அனுப்புவேன்.
அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல்
என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால்
நான் அவரை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார்.
இப்ப ஆண்டவர் சவுலை தான் ஏன் சாமுவேலை பார்க்க போறன்னு தெரியாமலே வரான். அவனுடைய நோக்கமெல்லாம் கழுதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அந்த நோக்கத்தோடு தான் அவன் சாமுவேலை பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்கிறான். அவன் வருகிறதற்கு ஒரு நாளைக்கு முன்னே ஆண்டவர் இங்கே கன்வே பண்றார். சாமுவேல் தீர்க்கதரிசி. சாமுவேலுடைய ஸ்பெஷல் என்னன்னா, ஆண்டவர் அவன்கிட்ட வந்து இன்னர் ஹார்ட்லேயோ வேறு விதத்திலையோ பேசுறதை விட செவிகள் கேட்க ஆடியோ வாய்ஸில் பேசுவார். ஒவ்வொரு இடத்துலையும் சாமுவேல்கிட்ட ஆண்டவர் அப்படி தான் பேசுறாரு. அவன் சிறிய வயதாக இருக்கும் பொழுது கூட சாமுவேலே சாமுவேலே என்று தேவாலயத்தில் ஆடியபிள் வாய்ஸில் நாங்கள் கர்த்தர் பேசினார். சாமுவேலுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். கர்த்தர் அவன்கிட்ட எப்பவுமே சத்தத்தோடு பேசினார். காதுகள் கேட்க தான் பேசியிருக்கார். அது யூனிக்கானது. மோசைக்கோ எலியா எலிசாக்கோ கூட கர்த்தர் அப்படி பேசினது கிடையாது. சாமுவேலுக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் என்னென்னா காதுபட கர்த்தர் பேசுறது. அப்போ இந்த இடத்துல காதுகள் கேட்க ஆடியபிள் வாய்ஸில் பேசுகிறாரு. நாளைக்கு ஒருத்தனை நான் அனுப்ப போகிறேன், அவன்தான் தேசத்தை ஆளுகிறவன், அவனைத்தான் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவனை நீ அபிஷேகம் பண்ணணும்ட்டார். இந்த சாமுவேலுக்கு கர்த்தர் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தாரு, நீ இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை ஏற்படுத்துன்னு. இப்போ அவனுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாளைக்கு அந்த ஆள் வருவான், பார்த்து நீ அவனை அபிஷேகம் பண்ணிட்டு. இப்போ பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் இவன் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாலேயே கர்த்தர் இவனுக்கான எல்லா காரியத்தையும் ஏற்பாடு பண்றார். இதுதான் ஆண்டவர். ரொம்ப அற்புதமான ஆண்டு. பாருங்க, சவுலை கர்த்தர் கொண்டு வராரு. இவன் வந்து மீட் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே கர்த்தர் அவனுக்கான இடத்துல அந்த இடத்துல யார் அபிஷேகம் பண்ணணுமோ அவனை கர்த்தர் அங்க ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறார். ஒன்று சொல்றேன், ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்து நம்மை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது நாம் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு முன்னாலேயே நமக்கான அதுக்கான எல்லா பேஸையும் கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிடறாரு. அது ஆண்டவருடைய காரியம். ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க நாளைக்கு சுதந்திரிக்கிறீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு முன்னால் அத்தனை ஏற்பாடுகளை கர்த்தர் முன்னால போய் செஞ்சு வைக்கிறார். எவ்வளவு அழகா செய்யறார் பாருங்க. இன்னும் சவுலே போய் சாமிகளை பார்க்கல, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலேயே அங்க அவனை ரெடி பண்ணிட்டாரு. வருவான், நாளைக்கு வருவான், அவனை அபிஷேகம் பண்ணு. அப்ப ஆண்டவருடைய இருதயம் பாருங்க, நம்மளை ஆசீர்வதிக்க நம்மளை தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு எவ்வளவு கிளீனா ஒர்க் அவுட் பண்றாரு பாருங்க. சாமுவேலுக்கு அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டாரு, நீ நாளைக்கு வருவான், அவனை ரெடி பண்ணு, அவனை அபிஷேகம் பண்ணு. நமக்கென்று ஆசீர்வாதத்தை, நமக்கென்று வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு, நமக்கு முன்பதாக சென்று ஆண்டவர் பாதைகளை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுக்கு வரும் காலத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற நன்மைகளுக்கான பேஸ்மெண்ட் ஏற்கனவே போடப்பட்டு விடுகிறது. நீங்கள் இன்னும் அந்த இடத்துக்கு ரீச் ஆகலை, நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு ரீச் ஆகலை, ஆனால் அதுக்கான பிளாட்ஃபார்ம் போடப்பட்டாச்சு. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு ரீச் ஆகலை, ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய இடத்துக்கு இன்னும் நம்ம போகலை, ஆனால் அதற்கான வேலையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, முதல்ல ரெடி பண்ணி வச்சிடுறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க, நம்மை ஆசீர்வதிக்க நம்மை குறித்து ஒரு திட்டம் போட்டுட்டாருன்னா அதை நிறைவேற்றுகிறதுல எவ்வளவு தூரம் கர்த்தர் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கார், எவ்வளவு அழகா ஒர்க் அவுட் பண்றாரு ஆண்டவர். எல்லாத்தையும் அருமையா சார் பைபிள்ல பாத்தீங்கன்னா இது போல நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆண்டவர் இப்படி ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சாருன்னா அருமையா ஒர்க் அவுட் பண்ணுவார். ரெபேக்காள், அவள் வந்து ஈசாக்குக்கு மனைவியா வரணும், என்ன அழகா கர்த்தர் ஒர்க் அவுட் பண்ணுவார். எலியாசர் வருவான், அவனை ஜெபிக்க வைப்பார், அவன் ஜெபிக்கிற அதே நேரத்தில் அங்கே வீட்டை விட்டு ரெபேக்காளை கிளம்ப வைப்பார். இவன் என்ன சொல்லி ஜெபிக்கிறானோ அந்த வார்த்தைகளை அப்படியே அங்கே ரெபேக்காள் உள்ளத்தில் கர்த்தர் போடுவார். உனக்கும் வார்ப்பேன், உன் ஒட்டகத்திற்கும் வார்ப்பேன். இவன் ஜெபிக்கிறான், இப்படி சொல்லுகிற பெண் எவ்வளோ, அவள்தான் என் எஜமானுக்கு நியமிக்கப்பட்ட மகள்னு இவன் ஜெபம் பண்ணுவான். அதே வார்த்தை கர்த்தன் அங்கே கொண்டு போய் அவன் மனசில் போட்டு வைப்பார். இவன் கேட்கும்போது கரெக்டாக அவளும் அதே வார்த்தையை பேசுவான், உனக்கும் வார்ப்பேன், உன் ஒட்டகத்திற்கும் வார்ப்பேன். எவ்வளவு தெளிவு ஆண்டவர் பாருங்க. ஒரு காரியத்தை செய்யணும் நினைக்கும் போது, ஒருத்தரை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுக்கான எல்லா ஒர்க்கையும் கிரவுண்ட் ஒர்க்கை அழகாக கர்த்தரே செஞ்சு முடிச்சிடறார். காரியத்தை ஈஸியாக போய் சுதந்திரிக்க வைக்கிறார். இப்போ சவுலுக்கு பாருங்க எந்த மேட்டரும் கிடையாது, இவன் போய் ஏதாவது பேசி ஒன்றுமே கிடையாது. இவனுக்காக கர்த்தர் ஏற்கனவே அவர் பேசிட்டார். இவன் போய் நின்றுட்டு நான் வந்து எனக்கு இது தெரியும் அதை தெரியும் சொல்லி இவன் இன்னும் பெரிய ராஜா வர்றது ஒன்றுமே பண்ணலை. இவன் வந்து கழுதை தேடி தான் போவான். ஆனால் இவனை குறித்த காரியம் ஏற்கனவே அங்கே சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. அதனால் சொல்கிறேன், நமக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா நீங்கள் பெருசாக ஒன்றும் முயற்சி பண்ணி ஒன்று அடைய போகிறது கிடையாது. நம்ம பெருசாக முயற்சி பண்ண அடையிறது கிடையாது. கர்த்தரை சின்சியராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். ஆண்டவர் உங்களுக்கென்று அத்தனை காரியத்தையும் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அழகாக அதில் கொண்டு போய் உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். அதுதான் காரியம். ஏற்கனவே கர்த்தர் நமக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஆண்டவர் அப்படி தான் கொண்டு போய் உட்கார வைப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேடு மூடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேனாரு, கட்டாத வீடுகளையும் நாட்டாத ஒளிவ தோப்புகளையும் உங்களுக்கு நான் தருவேனாரு. அதே மாதிரி ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறாரு, எல்லாத்தையும் நமக்கு முன் வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவ நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாத்த விட உச்சகட்டமாக யோசிச்சு பாருங்க. யோவான் 14 அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை படிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுவார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி திரும்பவும் வந்து நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி உங்களையும் சேர்த்து கொள்ளுவேன். நம்ம இன்னும் பரலோகத்துக்குள்ள போல, இப்பவே நமக்காக வேலை அங்கே ரெடி ஆயிட்டு இருக்குது, இடம் ரெடி ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு அழகாக ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. நமக்கென்று ஒரு பரலோகத்தையே கட்டாத ஒரு இடம், நாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் பண்ணலை. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு வந்து உங்களை நான் திரும்ப சேர்த்து கொள்வேன்றார். என்ன அழகாக நமக்காக ஒரு இடத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு பரலோகத்தை கர்த்தர் வந்து பாருங்க, யோசிச்சு பாருங்க, அது சொல்லி 2000 ஆச்சு. 2000 கர்த்தர் நமக்கென்று ஒரு அருமையான இடத்தை ஸ்தலத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரை பத்தி நம்ம ரொம்ப ஈஸி சாதாரணம் நினைக்கிறோம். 2000 நமக்காக ஒருத்தர் இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு தூரம் நம் நன்றி உள்ளவங்களா, எவ்வளவு சின்சியரா இருக்கணும். யார் அப்படி செய்வா யோசிச்சு பாருங்க, நமக்காக யார் ஒரு உதவி அப்படி செய்வாங்க? 2 முன்னால ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாங்க, யோசிப்பாங்க. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துற 2000 நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பு, அந்த ஆசை, அந்த பிரியத்தோடு நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திட்டு நான் திரும்பி வந்து கூட்டிட்டு போவேங்கிறார். யாருங்க அதை செய்வா? ஒரு இடத்தை ரெடி பண்ணிட்டு நீ வந்து சேருன்னு சொல்லல, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போவேங்கிறார். என்ன ஒரு காரியம், மத்திய வானத்துக்கு வந்து கூட்டிட்டு போவேங்கிறார், வந்து கூட்டிட்டு போவேன். இது போல யார் நமக்கு செய்ய முடியும்? இந்த ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு சின்சியரா இருக்கணும், இந்த ஆண்டவர் எவ்வளவு சின்சியராக ஃபாலோ பண்ணணும், இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு கீழ்ப்படியணும், இந்த ஆண்டவரை ஃபாலோ பண்ணுகிறதுனால் நமக்கு ஆசீர்வாதம், இந்த ஆண்டவருக்காக வாழ்வதனால் நம்ம எவ்வளவு மேன்மை நமக்கு இருக்குது. இந்த ஆண்டவரை ஒருபோதும் நம்ம அசட்டை பண்ணிடக்கூடாது. இந்த ஆண்டவரை உண்மையாய் தேடணும், உண்மையாய் அன்பு கோரணும், உண்மையாய் அவர் வழிகளில் நடக்கணும், உண்மையாய் அவர் வழிகளில் நடக்கணும். இதுதான் ஆண்டவர் அவனுக்கு செலக்ட் பண்ணுறதுல எவ்வளோ கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கிறார். நமக்கு பரலோகம் அது பின்னால் வரப்போகுது. ஆனால் இந்த உலகத்திலும் சொல்கிறேன், ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்கனவே கர்த்தர் பிளான் பண்ணி அதில் கர்த்தர் உங்களை க்ளீனாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கார். புரிதலாம், அடுத்தது நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அடுத்த ஒரு மேன்மை என்னங்கிறத நமக்கு தெரியாது, அடுத்த ஒரு மேன்மை கர்த்தர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டார். அதுக்கு அடுத்த மேன்மை நமக்கு என்னன்றது நமக்கு தெரியாது, அந்த மேன்மையும் கர்த்தர் பிளான் பண்ணிட்டார். நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை உயர்வுகளும் ஏற்கனவே கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம போயிட்டுருக்கிறோம். நமக்கு என்ன, கழுத காணமே இதுதான் நம்ம மைண்டில் இருக்குது. கழுத காணமே கழுத கிடைக்கலையே இதில் தான் கவலைப்பட்டுருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தோடு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அது நமக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளோ ஒரு பெரிய திட்டத்தோடு நம்ம நடத்திட்டு இருக்கிறாரு, நம்ம என்ன செய்கிறோம், கழுத காணோம் கழுத கிடைக்கலையே. நம்ம புத்தி ஃபுல்லாக கழுதை காணமே கழுதை கிடைக்கலையேன்னு தான் இருக்குது. ஆண்டவர் நம்மை நடத்துகிறதை நம்மால் பல நேரத்தில் உணரவே முடியாமல் போய்விடுகிறோம். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு காணாமல் போயிருக்கும், எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காமலே இருக்கும். அது காணாமல் போனதும் கிடைக்காமல் போனதும் அடுத்த தெய்வ திட்டத்தில் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காகவே அது காணாமல் போயிருக்குது. ஆமென். சில காரியம் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, சிலது காணாமல் போயிடுச்சு, சிலது கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன் தெரியுமா, அடுத்த திட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு தான் உங்களுக்கு சிலதெல்லாம் காணாமல் போச்சு, சிலது கிடைக்காமலே போயிடுச்சு. அதனால தான் நீங்கள் அலைஞ்சிட்டே இருக்கிறீங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, இதுக்கு க்ளீனாக ஒரு பேரலாக ஒரு ட்ராக் ஆண்டவர் போட்டுட்ருக்கிறாரு. அது நம்ம கண்ணுக்கு தெரியல, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காணாமல் போச்சு, கிடைக்காமல் போச்சு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனோ அதை விட ஒரு சிறந்த ஒரு இடத்தை பிளான் பண்ணி நம்ம மூவ் பண்ணிட்டுருக்கிறாரு. ஆமேன். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய காரியம். நம்முடைய நினைவுகள் ஆண்டவருடைய போடுது அல்ல, அவருடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது, அவருடைய வழிகள் உயர்ந்திருக்கிறது. அவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தோடு இருக்கார். சரி, இப்போ ஆண்டவர் சாமுவேலுட்டையும் பேசிட்டார், நாளைக்கு வருமாம், அவனை நீ அபிஷேகம் பண்ணிடுன்ட்டார். சாமுவேலும் ரெடியாக இருக்கிறாரு. அடுத்த நாள் என்ன நடக்குது பாருங்க, 18 வாசிக்கலாம்.
சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து, ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதி உத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோடைய போஜனம் பண்ண வேண்டும், நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். மூன்று நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவைகள் அகப்பட்டது. இதெல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது?
உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான்.
அப்பொழுது சவுல் பிரதி உத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா?
பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம்
என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான்.
இப்போ சவுலும் சாமுவேலும் மீட் பண்ணிட்டாங்க. மீட் பண்ண உடனே சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக அவங்ககிட்டயே வந்து கேட்குறான், ஞான திருஷ்டிக்காரன் யாருன்னு கேட்குறான். நான் தான்ப்பா அந்த ஞான திருஷ்டிக்காரன் சொல்லிட்டு, அவன் இன்னைக்கு எங்கூட ஸ்டே பண்ணு, நாளைக்கு நீ செய்ய வேண்டிய காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன், எனக்கு கர்த்தர் ஏற்கனவே பேசி வச்சிருக்கிறாரு, அதை தகுந்த நேரத்தில் சொல்லணும் என்பதற்காக சாமுவேல் கூட தங்க வச்சிட்டார். தங்க வச்சுட்டு அடுத்து பேசுகிறாரு, 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, கழுதை கிடச்சிருச்சு. தீர்க்கதரிசிக்கு என்ன செய்யுது, அங்கே கழுதை கிடச்சது, இங்கே கர்த்தர் காட்டுறாரு. உடனே கழுதை கிடச்சிருச்சுன்றார். எதுக்கு இப்போ கழுதை கிடச்சது ஏன் சொல்கிறாருன்னா, இவனுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி சொல்லணும். என்ன, நீ ராஜாவாக போகிறப்பான்னு செய்தி சொல்லணும். இவனுக்கு வந்து இந்த செய்தி சொல்கிறதுக்கு முன்னால் ஏற்கனவே இருக்கிற அந்த கழுதையை மைண்ட்லேருந்து எடுக்கணும். அந்த கழுதை எடுத்தால் தான் ராஜாவை பற்றி சொல்ல முடியும். புரியுதா? அந்த கழுதை தாட்டை எடுத்தால் தான் ராஜாவை பற்றி ராஜாவாக போகிறேன்னு கருத்தை சொல்லணும். இல்லைன்னா என்ன தான் நீ ராஜாவாக போகிறேன் இது சொல்லாமல் மட்டும் நீ ராஜாவாக போகிறேன்னு சொல்லி சவுல் சொல்லி சாமியல் சொல்லிந்தார் வச்சுங்க. சரிப்பா, ராஜாவாகிறது இருக்கட்டும், இன்றைக்கி எனக்கு கழுதை காணமே, அது என்ன பண்ணுறது? அதுதான் யோசிச்சிருப்பான். இல்லை ராஜா அது அப்புறம் இருக்கட்டும், எனக்கு இன்னைக்கு கழுத போச்சு அது சொல்லுது. ஏன்னா யோ மைண்ட் ஃபுல்லாக கழுதையில் தான் இருக்குது. உங்களுக்கு பரலோகம் ரெடியாக இருக்குதுன்றார் ஆண்டவர். இல்லை உங்களுக்கு என்ன ஒரு ஸ்தலத்தை ஆயுதம் பண்ணுறேன், போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயுதப்படி திரும்பி வந்து நான் உங்களை கூட்டிட்டு போகிறேங்கிறாரு. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இன்னைக்கு எனக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்க எனக்கு. இதுதான் நம்ம நிலைமை. இன்னைக்கு கழுத காணமே, இதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. நாளைக்கு பரலோகம் அப்புறம் வரட்டும், எனக்கு இன்னைக்கு கழுதை காணாத போச்சு, அந்த கழுதை கண்டுபிடிச்சு கொடுங்க. நம்ம மைண்ட் ஃபுல்லாக கழுதையிலே தான் இருக்கும். என்னதான் ஆண்டவர் பரலோகத்தை காமிச்சாலும், என்னதான் ராஜாவை உட்கார போறேன்னு காமிச்சாலும், புத்தி கழுதை விட்டு வெளியில வராது. அதனாலதான் ரொம்ப அழகா சாமுவேல் கரெக்டா ஹேண்டில் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கழுதை மற்ற உடைக்கிறாரு, கழுதை கிடைச்சிருச்சு, கவலைப்படாத, கழுதை பத்தி கவலைப்படாத, அது கிடைச்சிருச்சு. இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு செல்போன் ஃபெசிலிட்டி எல்லாம் இல்லை, கிடைச்சது அங்கேயே சொல்லியிருப்பாங்க, கழுதை கிடைச்ச சீக்கிரம் திரும்பி வாப்பான்னு ஃபோன் பண்ணியிருப்பாங்க அங்கிருந்து. ஆனால் அன்னைக்கு என்ன செய்யல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால அவன் கழுது அப்போ அடுத்த நாளே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க பாட்டுக்கு தெரியாமல் அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க. அது அங்கே அடுத்த நாளே, அது லோக்கலில் தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக்கலில் தான் சுற்றிட்டு இருந்திருக்குது. எப்படி அது வந்து சேர்ந்துருச்சு இல்லையா, அது அப்போ நடந்து போச்சு. ஆனால் இவங்க தான் தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு அலைஞ்சு வந்து கடைசியில் இவர் சொல்கிறான் விஷயத்தை, கழுதை கிடச்சிருச்சு கவலைப்படாத, ஆனால் இப்போ நீ வந்தது வேற நோக்கத்தோடு ஆண்டவர் உன்னை எங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறார். இஸ்ரவேலின் சகல ஜனங்களும் யாரை தேடுறாங்க, உன்னை தான் தேடுறாங்க. முழு இஸ்ரவேலும் உன்னை தேடுகிறதுன்னு ஒரு விஷயத்தை உடைக்கிறார். யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையுமே அல்லவா. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமின் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா, நீ இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். இவனுக்கு காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. இஸ்ரேவேலின் 12 கோத்திரத்திலே பென்யமின் கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம். அந்த கோத்திரத்தில் தான் நான் பிறந்திருக்கிறேன். அதுலேயும் என் குடும்பம் அதுலேயும் அற்பமான ஒரு குடும்பம், பெரிய ஒரு வசதியான குடும்பம் கிடையாது. ஆடு மாடு கழுதை மேய்க்கிறது தான் எங்களுடைய தொழில். நாங்கள் அதை விட அற்பமான குடும்பம். நாங்கள் அது கோத்திரத்திலேயே நாங்கள் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் ஏழ்மையான குடும்பம், அற்பமான குடும்பம். என்னை பார்த்து இஸ்ரவேலின் சகல ஜனங்களும் ஒன்று தான் தேடுறாங்கன்னு சொல்கிறீரே, இவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இவனுடைய மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. ஆனாலும் அதன் பிறகு நடக்கிற வசதி காரியங்களை பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டாம். அதன் பிறகு விருந்து நடக்கிறது, 30 விசேஷமான நபர்களை விருந்து கிடைக்கிறாங்க. அதிலே இந்த சவுலை கொண்டு போய் பிரதானமான இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாலேயே சாமுவேல் சொல்லிட்டாரு, ஒருத்தனை நாளைக்கு கொண்டு வந்து முக்கியமான சீட்டில் உட்கார வைப்பேன், அவருக்கென்று விசேஷமான அந்த உணவிலேயே ஸ்பெஷலாக அவரை மட்டும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காளையின் முன்னம் தொடை அதை வந்து அப்படியே சமைத்து அது அப்படியே இவனுக்காக வச்சுருக்கிறாங்க. அவன் தான் விஐபி. நாளைக்கு விருந்துக்கு வருகிற 30 பேர்லேயே பெரிய விஐபி ஒருத்தர் வருவார். அவருக்காக இதை வைக்க சொல்லி ஸ்பெஷலாக அவருக்காக ரெடி பண்ணி எடுத்து வைக்க சொல்லியிருக்கான் சமையல்காரன்ட்ட. சவுலை பிரதானமான இடத்துல உட்கார வச்சு அவனுக்கு இருக்கிறதுலே ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் இப்போவே கொடுக்க ஆரம்பிக்கப்படுகிறது. சிறந்ததை அவனுக்கு வைக்கிறாங்க. சவுலுக்கு இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். கழுதை தேடி வந்த நமக்கு இப்படி ஒரு தீர்க்கதரிசி கழுதை பற்றி சொல்லுவார்னு நினச்சா, நாளைக்கு பார்த்தா நம்ம வந்து இப்படி ஒரு விருந்துக்கு கூப்பிட்றாரு. 30 விசேஷித்த பிரபுக்களை கூப்பிட்ட இடத்துல தன்னையும் கூப்பிட்டுருக்குறாங்க. அதுலேயும் நமக்கு தான் இருக்கிறதுலையே முக்கியமான சீட்டை, நமக்கு முக்கியமான சீட்டில் உட்கார வச்சு நமக்கு தான் ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களே, அவன் திக்குமுக்காடி போயிருப்பான். சவுலுக்கு அதை ஒன்றுமே பண்ண முடியல. ஆனாலும் அதன் பிறகு விஷயத்தை சொல்லி அனுப்புனான், இப்படி எப்படி கர்த்தர் உன்னை குறித்து என்கிட்ட சொல்லியிருக்கிறார், நீ தான்ப்பா ராஜாவாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு 10 முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது சாமுவேல் தைல குப்பையை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து
அவனை
முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா,
உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் அபிஷேகம் பண்ணி தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவான்னு சொல்லிட்டு இதில் இந்த சாப்டர் ஃபுல்லாக படிக்கிறோம், நிறையா இருக்குது. அதன் பிறகு அவனுக்கு என்னென்ன நடக்க போகிறது என்பதை நீங்கள் அப்புறம் வீட்டில் படிச்சுங்க. இன்றைக்கி நீ என்னை விட்டு போகும்பொழுது என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக பல விஷயங்களை இந்த இடத்துல சாமுவேல் ரெவல்யூஷன் கொடுக்குறார். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற பொழுது பென்யமின் எல்லையாகிய செல்சாகியில் ராகேலின் கல்லறையிலே இரண்டு மனுஷரை காண்பாய், அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடை போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளையும் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறார் என்று சொல்லுவார்கள். என்ன ரெவலூஷன் பாருங்க, போகும்போது ரெண்டு மனுஷங்க வருவாங்க, உங்கள்கிட்ட என்ன பேசுவாங்க எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறார் சாமுவேல். இப்படி நடக்க போகிற காரியங்கள் எல்லாத்தையும் அப்படியே அன்னைக்கு நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் அப்படியே சொல்கிறார். இதெல்லாம் அப்படியே நடக்குது பாருங்க, 6-7 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது,
இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் பொழுது
சமயத்துக்கு ஏற்றபடி நீ
சமயத்துக்கு ஏற்றபடி
நீ செய், தேவன் உன்னோட இருக்கிறார்,
தேவன் உன்னோடு இருக்கிறார். அந்த அடையாளங்கள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் நடக்கும் போது நீ சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய, தேவன் உன்னோடு இருக்கிறார் சொல்லி அனுப்புறார். 9வது வசனத்தை வாசிப்போம்.
அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது.
சாமுவேல் மூலமா சொல்லப்பட்டது எல்லாம் அன்னைக்கே நடந்துருச்சு. என்னென்ன சொன்னாரோ, எப்படி எல்லாம் ஜனங்க வருவாங்க, உன்னை பார்ப்பாங்க, என்ன பேசுவாங்க, எல்லாம் அப்படியே நடக்குது சவுலுக்கு. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய கன்ஃபர்மேஷன் பாருங்க. இவன் உள்ளத்துல இவ்வளோ ஒரு நெகட்டிவான தாட் இருக்குது, எங்கள் குடும்பம் அற்பமான குடும்பம், எங்கள் கோத்திரம் சின்ன கோத்திரம், இந்த தாட்டெல்லாம் இருக்கிறதுனால ஆண்டவர் அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு இதெல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி அதெல்லாம் அப்படியே நிறைவேற பண்ணுறாரு. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்குறாரு. அவன் பரிசு தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் வேற உரைக்கிறான். இவ்வளவு காரியங்கள் நடந்துருச்சு ஒரே நாளில். வேறு மனுஷனாயிட்டானா, வரும்பொழுது கழுதை தேடி வந்தவன் இப்போ ஆளே மாறிவிட்டான், வேறு மனுஷனாக மாறிட்டான். கம்ப்ளீட் ஆவியானவரை நிரப்பி வேறு மனுஷனா மாத்திட்டார். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவ பிள்ளையின் மேல் இறங்கும் பொழுது அவர்களை வேறு மனுஷனாய் கர்த்தர் மாற்றார். ஆமேன். அதுதான் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் கர்த்தர் நமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த வருஷம் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இறங்கும் பொழுது நம்மையே புரட்டி போடுறார், நம்மளை வேறு மனுஷனா மாத்துறார். நீங்க ஆவியானவருக்கு மட்டும் இடம் கொடுத்து பாருங்க, வாழ்க்கையில மாற்றம் வரும். வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க ஏற்படுத்த முடியாது, ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவர் மாத்துவார். சிலரை வந்து உங்களுக்கு சிலருக்கு உங்களை மாத்திக்கவே முடியல, இல்ல சர்ச்சுக்கு டைமுக்கு வாங்கினா கூட வர மாட்டேங்கிறீங்கல்ல. ஒரு சிலர் இருக்கிறீங்க, நான் பேரை கூட சொல்லிடுவேன், சொன்னாலும் கூட நீங்க எதுதான் சொன்னாலும் வரமாட்டேங்கிறீங்க, உங்களால உங்களை மாத்திக்க முடியல, முடியாது. ஆனால் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் கூட மாத்துவார். சில விஷயங்கள் உங்களால திருத்திக்கவே முடியல, என்னதான் சொன்னாலும் திருத்திக்க முடியல, ஆனால் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மாத்துவார், மாத்துவார். ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, மாத்த முடியல, ஆவியானவர் கடன் கொடுங்க, திருத்தி கொள்வார். ஆண்டவரோட மாத்துவார், வேறு மனுஷனாய் மாத்துவார். ஆண்டவர் மாத்துறார். இப்போ அதுக்கு மேல ஒரு காரியம் ஒன்று நடக்கும் பாருங்க, 10வது அதிகாரத்தில். இப்போ அவன் அபிஷேகம் பண்ற நேரம், 20வது வசனத்துல வாசிக்கலாம். 20-22 மட்டும் வாசி முடிப்போம்.
சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேர பண்ணின பின்பு பென்யமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின் படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்துக் கொண்டிருக்கிறான்
என்று கர்த்தர் சொன்னார். இப்ப நல்லா கவனிக்கணும், இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்குது, இவ்வளவு விஷயத்தை கர்த்தர் பண்ணி அவனை ரெடி பண்ணியிருக்காரு. இப்ப அடுத்த நாள் இவனை வந்து ராஜாவா பப்ளிக்ல அனௌன்ஸ் பண்ணணும். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மட்டும்தான் தெரியும், அதை சவுலுக்கு மட்டும் சொல்லியிருக்கிறான், ஜனங்களுக்கு எதுக்குமே தெரியாது. இல்லை கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசியிருக்காரு, நம்ம சவுல்கிட்ட சொல்லியாச்சு. இப்போ திடீர்னு கொண்டு வந்து இவர் தான் கர்த்தர் காமிச்சார் ராஜா அப்படின்னு சொல்லி நிற்க வச்சா ஜனங்களை அதை அக்செப்ட் பண்ணணுமே, ஜனங்களுக்கு ஒரு குழப்பம் வரக்கூடாதுல்ல. ஏதோ சாமுவேல் தனக்கு பிடிச்சமான ஒரு ஆளை கொண்டு வந்து ராஜா நிற்க வச்சுட்டாரு, வேண்டிய ஆளை நிற்க வச்சிட்டாருன்னு சொல்லிடுவாங்கல்ல, அதனால அப்படியெல்லாம் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜனங்களை எல்லாம் கூடி வர செய்து சீட்டு போடுறாங்க. 12 கோத்திரத்திலே எந்த கோத்திரத்திலே ராஜாவை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறீர்? ஆண்டவர் பென்யமீன் கோத்திரத்தை செலக்ட் பண்ணார். அடுத்தது அந்த கோத்திரத்திலிருந்து பென்யமின் கோத்திரத்திலிருந்து குடும்பங்களில் போடுறாங்க சீட்டு. அடுத்த சீட்டு போடப்படும் போது மாத்திரி என்கிறவனுடைய குடும்பம் அந்த குடும்பம் செலக்ட் என்றார் ஆண்டவர். அந்த மாத்திரியின் குடும்பத்தை கர்த்தர் போடும் பொழுது கீசின் குமாரனாகிய சவுல் ஆண்டவர் காட்டுறார் சீட்டு. சீட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்தடுத்து. பென்யமின் மாத்திரியின் குடும்பம், மாத்திரியின் குடும்பத்தில் யாரு? கீஸ். கீஸின் பிள்ளைகளில் யாரு? சவுல். பப்ளிக்கில் நிற்க வச்சு சீட்டு போட்டு கர்த்தர் இந்த மனுஷனைத்தான் தெரிந்து கொடுக்குறான் சீட் எடுத்து காட்டுறாங்க. சவுல் பேரை காட்டுறாங்க. சீட்டு இருக்குது ஆனால் அழகானம். சீட்டு போட்டாங்க எடுத்தாச்சு, சீட்டு இருக்குது. இவ்வளவு பண்ணி, இவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்ணி, இவ்வளவு அடையாளங்கள் நடந்து, இவ்வளவு ஆவியானவர் இறங்கி இவ்வளவு காரியம் பண்ணி பார்த்தா அழகானம். என்ன பண்ணாரு? ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் ராஜா பாருங்க, ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடி ஒளிகிறாரு. ஒழிச்சிட்டு இருக்கான். எதுக்கு ஒளியின? இவன் எங்க தன்னை பிடிச்சி ராஜா வாக்கிட்டு வாங்கணும்னு பயந்து ஒழிச்சிட்டு இருக்கிறான். இவன் தான் ராஜாவாக நிக்க போறவன். எப்படிப்பட்டவனை குறித்த கர்த்தர் கொண்டு வந்து ராஜாவை நிக்க வைக்கிறார் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு ஆள் இவன். ஓடி ஒழிச்சிட்டான். இவனுக்கு மற்றவங்களுக்கு தான் தெரியாது யாருக்கு சீட்டு விட போகுதுன்னா. இவனுக்கு தெரியும், தான் பேருக்கு தான் சீட்டு விட போகுது, நல்லா தெரியும் இவனுக்கு. அதனால ஓடி ஒழிஞ்சிட்டான். தன்னை கர்த்தர் செலக்ட் பண்ணுவார், யாருக்கும் தெரியும். ஒழிஞ்சிட்டான். சரி, ஒளிஞ்சிட்டா தப்பிச்சிட முடியுமா ஆண்டவர்கிட்ட? நான் கேட்குறேன், ஒளிஞ்சிட்டா நீங்கள் தப்பிச்சிருவீங்களா? ஒளிஞ்செல்லாம் தப்பிக்க முடியாது. இப்போது அடுத்த கேள்வி கேட்குறாங்க, ஆண்டவரே எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறான்னு கேட்குறாங்க. தலவாண்டங்கள் இருக்கிற இடத்துல யுத்த ஆயுதங்களுக்கு அதுக்கு பின்னால் ஒளிஞ்சிட்டு அங்கே போய் பிடிங்க அப்படின்ட்டார் ஆண்டவர். இடத்தையும் காட்டி கொடுத்துட்டார். நல்லா கவனிங்க, ஒளிஞ்செல்லாம் தப்பிக்க முடியாது. புரியுதா? ஆண்டவருக்கு மறைவா எங்கேயும் போய் ஒளிஞ்சு தப்பிச்சால நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பற்றி ஒரு பிளான் போட்டாருன்னா நீங்கள் எங்கே ஒளிஞ்சு தப்பிக்க முடியாது. மரத்துக்கு பின்னால் போய் ஒருத்தர் ஒளிஞ்சான், எங்கே இருக்கிற வெளியே வாண்டாரு. மரத்துக்கு மேலே ஒருத்தர் ஒளிஞ்சான், இறங்கி வா உங்கள் வீட்டில் தங்கடுன்னாரு. மரத்துக்கு கீழே ஒருத்தர் உட்காண்டிருந்தான், கபடற்ற உத்தம வாண்டினாரு. எவனாக இருந்தாலும் கத்தர் பிடிச்சி வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவார் இல்லையா? எங்கெங்கே இருந்தாலும் சரி, ஒளிஞ்சிட்டு இருக்கிறோட எல்லாத்தையும் கத்தர் வெளியே கொண்டு வந்துடுவார். தலவாடங்கண்டையில் போய் ஒளிஞ்சிட்டா மட்டும் கத்தருக்குடைய கண்களை தப்பிச்சிட முடியுமா? முடியாது. காட்டி கொடுத்தாரு, உள்ள அங்கதாருக்கு போய் பிடிச்சிட்டு வாங்கன்ட்டார். போய் பிடிச்சிட்டு வந்தா குற்றவாளி மாதிரி வந்து நிற்பான் இல்லை. ஒளிஞ்சிட்டு வந்தோட பிடிச்சி தர்த்த தர்த்தன் எடுத்துகிட்டு வராங்க. கைதியை பிடிச்சி எடுத்துகிட்டு வராமல் ஒளிஞ்சிட்டு இருக்கிற பிடிச்சிட்டு வந்தான், ஐயையோன்னு மாட்டிக்கிட்டேன்னு அசிங்கப்பட்டு தலை குடிச்சிட்டு வந்துருப்பான். அப்படி வந்தவனை பிடிச்சிட்டு வந்து இவன் தான் ராஜான்னு அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லை. எப்படி ஒரு வேடிக்கை நடந்திருக்கு பாருங்க நேரத்தில், அவன் அபிஷேகம் பண்ண நேரத்தில். இப்படியும் ஆண்டவர் ஒருத்தரை செலக்ட் பண்ணார்னா, இப்படிப்பட்ட ஒரு கோமாளி போல இருந்தவனையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ராஜாவாக நிற்க வச்சு பயன்படுத்தினார். ஆமேன். இப்படிப்பட்ட பயந்த மனுஷன், ஒரு காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள மனுஷன், இவனை கூட கர்த்தரால் என்ன செய்ய முடியுது? கொண்டு வந்து நிற்க வைக்க முடிஞ்சது. எத்தனை ட்ரபிள் கடந்து, எத்தனை ஹர்டல்ஸ் கடந்து வந்து கர்த்தரோட கொண்டு வந்து நிற்க வைக்கிறா பாருங்க. அவனுக்கு அதில் கொஞ்சம் கூட ஈடுபாடே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அவனை கொண்டு வந்து வைக்கணும்னு நினச்ச இடத்துல வச்சுட்டாரு. அதனால் சொல்கிறேன், ஆண்டவரை சின்சியராக தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. உங்கள் நினைவுகளை விட கர்த்தருடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. உங்கள் வழிகளை விட கர்த்தருடைய வழிகள் உயர்ந்திருக்கிறது. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை விட கர்த்தருடைய நினைவுகளும், உங்கள் வழிகளை விட கர்த்தருடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது. அதிலே நீங்கள் நடப்பீங்க, கர்த்தர் கூட கொண்டு வருவார். நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்க. சின்சியராக கர்த்தருக்கு இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சின்சியராக கர்த்தரை தேடலைனா எதுவுமே நடக்காது. அதையும் நான் சொல்கிறேன், கர்த்தரை உண்மையாய் தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு நியமித்ததெல்லாம் நடக்கும். ஆண்டவர் உண்மையாக நம்ம தேடாத பட்சத்தில் நமக்கு எதுவுமே நடக்காது. ஏன்னா அவருடைய வழிகள் மேலானது. அந்த வழிகளுக்கு அதை நம்ம சுதந்தரிக்கணும். அதுக்கு நம்ம ஆண்டவரை பின்பற்றினாலே போதும், ஆண்டவர் செய்வார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். Glory to Jesus. Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகளும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழிகளும் உயர்வாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை நம் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு நோக்கத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நம்முடைய நோக்கமெல்லாம் கீழ்மட்டத்தில் இருக்கிறது. ஆண்டவரோ நம்மை குறித்து மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மை இயக்குகிறார், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சவுல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா, ஆனால் அவன் கழுதையை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அந்த வீட்டிலே கழுதை காணாமல் போனது அது தேவ திட்டம். அந்த கழுதையை தேடி அவர்கள் நாடு நாடாக பிரயாணம் பண்ணி கொண்டே போனது அது தேவ திட்டம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று காணாத போச்சுல, ஏதோ ஒரு பிளஸ்ஸிங் காணாத போனது போல் இருக்கிறது, ஏதோ உங்களுக்கு ஒன்று இல்லாமல் போனது போல் இருக்கிறது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவராகிய கர்த்தர் அதை வேணும்னு தான் காணாமல் போக பண்ணியிருக்கிறார். அது காணாமல் போனால் தான் நீங்கள் வந்து அவருடைய வழியில் நடப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். அது காணாமல் போனால் தான் நீங்கள் தீர்க்கதரிசியை போய் பார்ப்பீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். இல்லைன்னா நீங்கள் வெளியே வரமாட்டீங்க. அது காணாமல் போனால் தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வருவீங்க. அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு சில காரியத்தை காணாமல் போக பண்ணியிருக்கிறார். உங்க வாழ்க்கையில் சிலது காணவில்லை, உங்க வாழ்க்கையில் சிலது கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை தேடி அலையறீங்க, தேடி அலையறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே அது கிடைச்சா போதும்னு இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய நோக்கமோ உங்களை தீர்க்க தரிசிக்கு முன்பாய் கொண்டு வந்து நிற்க வைக்க வேண்டும் என்கிறதில் இருக்கிறது. உங்களுடைய நோக்கம் எல்லாம் அந்த கழுதை கிடைச்சா போதும், அந்த காணாத போனதான் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சா போதும். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் அந்த சவுலை கொண்டு போய் சாமுவேலுக்கு முன்னால் நிற்க வைக்கணும். அதே போல் நம்முடைய ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் எப்படியாகிலும் நம்மை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் நிற்க வைக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் பிளான் போடுறாரு. எப்படி ஆகிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாய் பரலோகத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கணும். அதற்காக தான் சிலது காணாம போச்சு, சிலது கிடைக்காம போச்சு. தேடி தேடி அலையிறோம், கண்டுபிடிக்க முடியல. கையில் இருக்கிற காசெல்லாம் செலவாச்சு, ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவு செலவு பண்ணி பார்த்தீங்க, சில ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்க முடியல, சில நன்மைகளை கண்டுபிடிக்க முடியல. கையில் இருந்ததெல்லாம் போச்சு, சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு, ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் போனாலும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் தெரியுமா? அப்போதான் நீங்கள் கிறிஸ்துவுக்கு முன்னால் போய் நிற்பீங்க. அதனால தான் அவன் சாமுவேலுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இன்னைக்கு சொல்கிறேன், எப்படியாகிலும் கிறிஸ்துவுக்கு முன்னால் நம்மை கொண்டு போய் நிற்க வைக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் சிலது காணாமல் போக பண்ணிட்டாரு. இன்றைக்கும் சொல்கிறேன், அதை காணாமல் போச்சு அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. ஏன் காணாத போச்சு? அதுக்கு கர்த்தர் தான் பதில் சொல்லுவார். அதற்குள் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை ஆண்டவர் சொல்லுவார். இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க தெரியுமா? சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, அது காணாமல் போனது, ஏதோ சில காரியங்கிட்ட காணாத போச்சு, ஏதோ ஆசீர்வாதம் காணாமல் போச்சு, ஆனால் என் கவனம் ஃபுல்லாக அதுலேயே இருக்க வேண்டாம். நான் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கணும். என் வாழ்க்கையில் உங்களுடைய திட்டம் நடக்கணும். என் வாழ்க்கையில் உங்களுடைய திட்டம் நடக்கணும். எப்படி அவனை கொண்டு போய் சாமுவேலுக்கு முன்னால் நிற்க வச்சிங்களோ, அதே போல் என்னை எப்படியும் என் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் பரலோகத்தில் கொண்டு போய் நிற்க வைங்க. என்னை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் பரலோகத்தில் நிற்க வைங்க. என்னை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் பரலோகத்தில் நிற்க வைங்க. ஆண்டவருடைய திட்டத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருடைய திட்டத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருடைய திட்டத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருடைய திட்டத்திற்கு உங்களை முழுவதும் ஒப்புக் கொடுங்கள். ஏதோ ஒன்று உலக காரியங்கள் காணலையே என்றதே இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி திரும்பவும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். எவ்வளவு பெரிய ஒரு பிளான் வச்சிருக்காரு ஆண்டவர் சொல்றாரு. அவ்வளவு பெரிய ஒரு பிளான் சொல்றாரு. ஆனா நம்மளோ காணாம போன ஏதோ ஒன்னையே யோசிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சாமுவேல் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாரு. காணாமல் போன கழுதைகள் அகப்பட்டது. முதல்ல அதை சொல்லிட்டு தான் சகல இஸ்ரவேலின் ஜனங்களின் இருதயங்களும் யாரை தேடுகிறதுன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் விஷயத்துக்கே வந்தாரு. இல்லைனா நீ ராஜாவாக போறப்பான்னு சொன்னா கூட அது இருக்கட்டும், எனக்கு இன்னைக்கு கழுத காணாம அதை பத்தி சொல்லுங்கன்னு அவன் கேட்டிருப்பான். தேவ பிள்ளையே, எவ்வளவு ஒரு மகிமையான திட்டத்தோடு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு அற்பமான உலக காரியத்திலேயே உங்கள் கவனத்தை செலுத்தாதீங்க. அற்பமான உலக காரியத்திலேயே உங்கள் இருதயத்தை திருப்பாதீங்க. எவ்வளவு மேலான ஒரு திட்டத்தோடு ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். நமக்கென்று எவ்வளவு மகிமையான பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதை சுதந்தரிக்க வேண்டாமா? அந்த பாதைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அந்த பாதைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, நீங்க விரும்புகிற வழியில் என்னை நடத்துங்கப்பா சொல்லுங்க. உம்முடைய சித்தத்தின்படி நீங்க என்னை நடத்துங்க. உம்முடைய நடத்துதலுக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நடத்துங்க. உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க. என்னை நடத்துங்க. எவ்வளவோ மேலான ஒரு விஷயத்தை நம்ம ஆண்டவர் வச்சிருக்கார். நம்ம உலக காரியத்திலேயே கவனம் செலுத்துறதா? இதன் நடுவிலே ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம், நீங்க போடுற திட்டத்துக்கு நடுவில் இன்னொரு திட்டம் ஓடிட்டு இருக்குது, அதை நீங்க மறந்துடாதீங்க. அவன் கழுதை தேடி கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவருடைய திட்டம் பேரலாம் ஓடிட்டே இருந்துச்சு. அந்த கழுதையை வச்சே கர்த்தர் காரியத்தை சாதிச்சிட்டாரு. அந்த கழுதையை வச்சே கர்த்தர் செய்ய நினைச்சதை கர்த்தர் செய்து விடுத்தார். இன்னைக்கு உங்க லைஃப்ல ஏதோ ஒன்று காணலை, ஆனால் அதை வச்சே கர்த்தர் தன் திட்டத்தை நிறைவேற்றிடுவார். அதை வச்சே கர்த்தர் நம்மளை கிறிஸ்துவுக்கு முன்னால கொண்டு போய் நிக்க வச்சிருவார். அதான் ஆண்டவருடைய வழி. ஆண்டவர் நமக்கு என்று ஒரு பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். அவ்வளவு காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணி அபிஷேகம் பண்ணின பிறகும் சவுல் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். என்ன எங்க தன்னை பிடிச்சி ராஜா வாக்கிட்டு வாங்கணும், ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அங்கேயும் கர்த்தர் சீட்டு போட்டது மட்டுமல்ல, அவ ஒளிஞ்சிருக்கிற இடத்தையும் காட்டி கொடுத்து அவளை கொண்டு வந்த ராஜாவா அபிஷேகம் பண்ண வச்சிட்டாரு. ஒன்று சொல்றேன், ஆண்டவர் கண்ணுக்கு நீங்க எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. ஆண்டவர் ஒன்று பிளான் பண்ணிட்டாருன்னா நீங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது. நீங்களா வந்துட்டீங்கன்னா சந்தோஷம், இல்லைன்னா ஒளிஞ்சு கண்டுபிடிச்சு குற்றவாளி மாதிரி வந்து நிற்கணும். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய நாளில் அவன் பாருங்க, தேடி கண்டுபிடிச்சு குற்றவாளி மாதிரி கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. கம்பீரமாக வந்து நிற்க வேண்டியவன் திருடன கண்டுபிடிச்சு கூட்டி கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. நாமவே மனதார வந்துட்டோம்னா ஹாப்பியாக வந்து தேவ சமூகத்தில் நிற்கலாம். ஆண்டவர் நம்மளை கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வர்றாருன்னா அது அசிங்கமெல்லாம் இருக்கும். சவுல் பாருங்க, அவனை பட்டாபிஷேகம் பண்ணப்படுகிற அந்த நேரத்தில், ராஜாவாக அவன் கிரீடம் சூட்டப்படுகிற அந்த நேரத்தில் அவனை கண்டுபிடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. எப்படி இருக்குது? காரணம் அவன் ஓடி ஒளிஞ்சது தான் காரணம். தேவ பிள்ளையே, ஓடி ஒளியாதீங்க. தேவ சமூகத்திற்கு ஓடி ஒளியாதீங்க. தேவ பிரசன்னத்திற்கு ஓடி ஒளியாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஓடி ஒளியாதீங்க. கர்த்தர் பிடிச்சி இழுத்துட்டு வருவார். அப்புறம் ஓடி ஒளிஞ்சிங்கன்னா கத்தர் இழுத்துட்டு வர வேண்டியிருக்கும். நீங்களாம் வந்து நின்னீங்கன்னா சந்தோஷமா நிக்கலாம். ஓடி ஒளிஞ்சிங்கன்னா இழுத்துட்டு வந்து நிக்க வைப்பாரு. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நாம வந்து நிக்கணும். நாம ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிக்கணும். நாம கத்தரை தேடணும். அவர் இழுத்துட்டு வந்து நிக்க வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நாம கத்தரை தேட வேண்டும். நம் வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய நோக்கம் திட்டம் இருக்கிறது. இப்போ ஆண்டவருக்கு நம்ம கமிட் பண்ண போறோம். ஆண்டவரே, என்னை குறித்து வைத்திருக்க நம்முடைய மேலான திட்டங்களுக்காக சோத்திரம். ஆண்டவருக்கு நேராக சொல்லுங்க, ஆண்டவரே என் நினைவுகளை விட நம்முடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. என் வழிகளை விட நம்முடைய வழிகள் உயர்ந்திருக்கிறது. பூமியை பார்க்கிற வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படியே என் நினைவுகளை விட நம்முடைய நினைவுகளும், என் வழிகளை விட நம்முடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது. அந்த நினைவுகளுக்கும் அந்த வழிகளுக்கும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னுடைய நினைவுகள் அல்ல, உம்முடைய நினைவுகளுக்கும் உம்முடைய வழிகளுக்கும் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதிலே என்னை நடத்துங்க. அதிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே. அதிலே என்னை நடத்துங்க அப்பா. அதில் என்னை நடத்துங்க. சோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமிழ் எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர். இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின தயவிற்காக சோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீங்கள் தீர்மானித்ததையும் நீங்கள் திட்டமிட்டதையும் அருமையாய் கர்த்தர் நிறைவேற்றி நீங்கள் மகிமைப்படுவதற்காக சோத்திரம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை தொடர்ந்து செய்வதற்காக சோத்திரம். ஒருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தத்துக்கு மாறாக எதுவும் நடக்கக்கூடாது. எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் கர்த்தர் நிறைவாய் உம்முடைய திட்டத்தின்படி கொடுத்து மகிமையிலே எங்கள் இயேசு ராஜாவுக்கு முன்பாக எங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக உமக்கு சோத்திரம். காத்து கொள்ளுங்கப்பா, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.